The sermon, The Mighty God Unveiled Before Us, was delivered on June 29, 1964, at Bellu Stratford Hotel, Philadelphia, PA, USA. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20th century தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1964 வருடம் ஜூன் மாதம் 29th அன்று அமெரிக்காவில் உள்ள பிலடெல்பியாவில் உள்ள ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஹோட்டலில் த மைட்டி காட் அன்வீல் பிஃபோர் அஸ், வல்லமையுள்ள தேவன் நமக்கு முன்பாக திரைநீக்கப்பட்டார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
I have a few scriptures written down that I would like to speak to you from.
சில வேத வார்த்தைகளை நான் இங்கே குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன்.
And I trust that God will bless our feeble efforts.
நம்முடைய பலவீனமான பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன்.
Now, many people has wondered why we are so odd and so noisy, you know.
நாம் ஏன் இவ்வளவு வினோதமாயும் இவ்வளவு சத்தமிடுகிறவளாயும் இருக்கிறோம் என்று அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். உங்களுக்கே அது தெரியும்.
This is kind of a different a type of a convention than what people are used to seeing.
ஜனங்கள் வழக்கமாக பார்த்த கன்வென்ஷன்களை காட்டிலும் இது ஒரு வித்தியாசமான விதமாக இருக்கிறது.
And usually everything is kind of a cut and dried form.
வழக்கமாக எல்லா காரியங்களும் ஒரு விதமான வறண்டு விடாய்த்தது போன்று இருக்கும்.
But when we come to these conventions, which has been my privilege now for several years since we first started,
நாம் துவங்கினது முதல் இப்படிப்பட்ட பல கன்வென்ஷன்களுக்கு வருவது என்னுடைய சௌக்கியமாய் இருந்து வருகிறது.
If we don't hardly know what we're going to do, we just come and surrender ourselves. That's the only thing that we know to do.
ஆனால் நாம் கன்வென்ஷன்களுக்கு வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை கூட நாம் அறியாதிருப்போமானால் நாம் வந்து நம்மை நாமே அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் செய்ய நாம் அறிந்திருக்கின்ற காரியம் அது ஒன்றுதான்.
God does the rest of it.
எங்கியுள்ள யாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
So that makes us a very peculiar acting people.
எனவே அதுதான் நம்மை ஒரு வினோதமாக கிரியை செய்கின்ற ஜனங்களாய் ஆக்குகின்றது.
The other day, someone said, you know, you people are really an oddball.
அன்று நாள் யாரோ ஒருவர் என்னிடத்தில், உனக்கு தெரியுமா நீங்கள் எல்லாரும் உண்மையாகவே ஒரு வினோதமான ஜனங்கள் என்றார்.
I said, well, I suppose we are.
நான் சொன்னேன், சரி அப்படியானால் நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டியவளாய் இருக்கிறோம்
என்றேன். Said he received the baptism of the Holy Spirit.
கன்வென்ஷன்களில் ஒன்று எனக்கு நினைவிருக்கின்றது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டேன் என்று கூறின ஒரு சிறிய ஜெர்மானியனை பற்றி சகோதரன் டாய் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். அடுத்த நாள் அவன் வேலை செய்து கொண்டிருந்த அந்த கடையில் அவன் இருந்தான்.
He would raise his hands and praise the Lord and speak in tongues and just carry on awful.
அந்த நேரத்திலே அவன் தன் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்நிய பாஷைகளில் பேசி பயங்கரமாய் காரியம் எப்படி போய் கொண்டிருந்தது.
The boss came by and said, "Honey, what's the matter with you?"
முடிவிலே அவனுடைய முதலாளி அவன் அருகில் வந்து, "ஹைனி, உனக்கு என்ன நேர்ந்தது?" என்றார்.
He said, "Oh, I got saved." He said, "My heart's just overflowing with joy."
அதற்கு அவன், "ஓ, நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிந்து ஓடுகிறது"
என்றான்.
அதற்கு அவர், "சரி, நீ அங்கே இருக்கின்ற அந்த கூட்ட நட்டுகளிடத்தில் போயிருந்திருக்க வேண்டும்"
என்றார்.
அதற்கு அவன், "ஆம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, நட்டுகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்"
என்றான். You take the automobile, come down the road, said.
அவன் சொன்னான், வீதியில் வந்து கொண்டிருக்கும் மோட்டார் வாகனத்தை பாருங்கள்.
You take all the nuts out of it, you haven't got nothing but a bunch of yunk.
அதில் இருக்கின்ற நட்டுகளை எல்லாம் கழற்றி வெளியே போடுங்கள். அப்பொழுது ஒரு வாகனமாகவே அது இருக்காது. எல்லாம் ஓட்டை விளைச்சலை போன்றுதான் தேவையற்ற இரும்பு சாமான்களாய் இருக்கும்
என்றான்.
அது அப்படியே முற்றிலும் உண்மையாகவே இருக்கிறது, உங்களுக்கு தெரியும்.
One day in California, I was going down the streets of Los Angeles.
ஒரு நாள் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தின் வீதிகளில் நான் போய் கொண்டிருந்தேன்.
I seen a man had a sign on his breast and here and it said, I am a fool for Christ.
அங்கே ஒரு மனிதன் தன் மார்பின் முன்பாக ஏதோ எழுதி தொங்க வைத்துக் கொண்டிருந்தான். அதில், நான் கிறிஸ்துவுக்காக ஒரு முட்டாளாய் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது.
Everybody was looking at him and I noticed some turning around and looking after he passed by.
எல்லோரும் அவனை உற்று பார்த்தார்கள். அவனை கடந்து போகும்போது அவர்கள் அப்படியே திரும்பி அவன் முதுகு பக்கமாகவும்
பார்த்தார்கள்.
நானும் அந்த விதமாகவே மற்றவர்கள் செய்தது போலவே செய்ய கருதி அவனை கடந்தவுடன் திரும்பி பார்த்தேன். அவனுடைய பின்பக்கத்திலும் எதையோ எழுதி தொங்க வைத்திருந்தான். அதில், நீங்கள் யாருடைய முட்டாள்கள் என்று எழுதியிருந்தது. நாம் ஒருவருக்கொருவர் வினோதமாக இருக்கின்றோம் என்று நான் எண்ணுகிறேன்.
But you know, the world gets in such a rut. Something different makes it so odd.
உங்களுக்கு தெரியும், ஆனால் பாருங்கள், உலகமானது ஒரே போக்காய் போகின்றபடியினால் ஏதாவது சிறிய வித்தியாசத்தோடு காணப்பட்டால் அது அவ்வளவு வினோதமாய் காணப்படுகிறது.
To the people does think it's something's wrong.
அது ஏதோ தவறானது என்று ஜனங்கள் நினைக்கும் அளவிற்கு அது வந்துவிடுகிறது.
And usually God has to do something so unusual to get the people back to the Bible again.
மீண்டுமாய் வேதத்திற்கு ஜனங்களை கொண்டு வரும்படியாய் தேவன் ஏதாவது வழக்கத்துக்கு மாறான காரியத்தை வழக்கமாக செய்வதுண்டு.
I can imagine that Noah was kind of a nut to that scientific age that he lived in.
நோவா அவன் ஜீவித்துக் கொண்டிருந்ததான அந்த விஞ்ஞான காலத்துக்கு அவன் ஒரு நட்டாய் இருந்தான் என என்னால் யூகித்து பார்க்க முடிகிறது.
ஏனென்றால்
ஆகாயத்தில் தண்ணீர் இல்லை என்று அவர்கள் நிரூபிக்கக்கூடியவர்களாக
இருந்தார்கள். ஆனால்
அங்கு தண்ணீர் இருக்கிறது என்று தேவன் கூறியிருந்தார். எனவே நோவா பிரசங்கித்துக் கொண்டும் அதை விசுவாசித்துக் கொண்டும் இருந்து அவன் அவர்களுக்கு ஒரு நட்டாக
ஆனான். And when Moses went down in Egypt, he was kind of a nut to Pharaoh.
நான் நினைக்கிறேன், மோசே எகிப்திற்கு சென்றபோது அவன் பார்வோனுக்கு ஒரு விதமான ஒரு நட்டாக இருந்திருப்பான்.
But remember, Pharaoh was a nut to him too.
ஆனால் நினைவிருக்கட்டும், பார்வோனும் கூட மோசேக்கு ஒரு நட்டாக இருந்தான்.
We realize that.
ஆக அவர்கள் இருவருமே நட்டுகள். நாம் அதை உணர்ந்து பார்ப்போமானால்.
Even Jesus was considered a heretic.
இயேசுவானவரும் கூட ஒரு சமய அடிப்படை கொள்கையில் தவறானவர் என்று கருதப்பட்டார்.
It's right. Martin Luther was a nut to the Catholic Church.
அது உண்மை. கத்தோலிக்க சபைக்கு மார்ட்டின் லூத்தர் ஒரு நட்டாக இருந்தார்.
John Wesley was a nut to the Anglican.
ஆங்கிலிக்கன் சபைக்கு ஜான் வெஸ்லி ஒரு நட்டாக இருந்தார்.
It's about time for another nut, don't you think so?
எனவே இன்னொரு நட்டு வருவதற்கான ஏற்ற வேலையா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா? ஆனால் அங்கே ஒரு நட்டு இருப்பதற்கு முன்பாக உங்களுக்கே தெரியும், அங்கே அதை மறையேற்ற ஒரு போல்ட் ஆணி இருக்க வேண்டும்
என்று.
எனவே நீங்கள் அறிவீர்கள், நோவா ஒரு போல்ட்டாக இருப்பதனால்
take the nut, it pulls a bolt, holds something together and holds something together.
நட்டானது அந்த போல்ட்டை இழுக்கிறது, ஏதோ காரியத்தை சேர்த்து இழுக்கிறது, ஏதோ காரியத்தை சேர்த்து பற்றி கொண்டிருக்கிறது.
So Noah was able to pull all that would believe into the ark out of the judgments by being a nut.
எனவே நோவா ஒரு நட்டாக இருந்ததினால் விசுவாசிக்கின்ற யாவற்றையும் நியாய தீர்ப்புக்கு வெளியாக வேடுக்குள்ளாக இழுத்துக் கொள்ள முடிந்தது.
We find out that Moses pulled the church out of Egypt by being a nut.
மோசே ஒரு நட்டாக இருந்து சபையை எகிப்திலிருந்து வெளியே இழுத்துக் கொண்டான் என்று நாம் கண்டறிந்தோம். அது உண்மை.
I think we need a nut now to pull the bride out of the church.
மணவாட்டியை சபையிலிருந்து வெளியே இழுக்க இப்பொழுது நமக்கு ஒரு நட்டு தேவை என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நமக்கு ஏதோ காரியம் இன்னொன்று தேவையாயிருக்கிறது.
So we are very odd sort of people.
எனவே நாம் ஒரு விதமான வினோதமான ஜனங்களாக இருக்கிறோம்.
I thought tonight if the Lord was willing I would try to read some scriptures pertaining to this.
இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் இது சம்பந்தமான சில வேத வார்த்தைகளை நான் வாசிக்க முயற்சித்து
speak to you just a few moments and try to show you why we are such an odd people.
உங்களிடம் சில நிமிஷங்களுக்கு பேசி நாம் ஏன் அந்த விதமான வினோதமான ஜனங்களாக இருக்கிறோம் என்று காட்ட முயற்சிப்போம்.
Let us turn in the scriptures now to Philippians the second chapter 1 and 8.
இப்பொழுது நாம் வேதாகமத்தை திருப்பி பிலிப்பியர் 2:1-8 வசனங்களையும்
2 Corinthians 3:6
2 Corinthians 3:6 வசனத்தையும் எடுத்து
and let us read as we believe God's word.
தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறபடியால் அதை நாம் வாசிப்போமாக.
Now, just before we read, let us bow our heads for prayer.
வாசிப்பதற்கு முன்பாக ஜெபத்திற்காக நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Gracious Heavenly Father, we are indeed a privileged people tonight to be living in this age.
கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பதற்கும்
and see the things that we see going on and to know that the time is close at hand when Jesus will come for his church.
சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை காணவும் இயேசுவானவர் அவருடைய சபைக்காக வருகின்ற நேரமானது சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளவும் நாங்கள் உண்மையாகவே ஒரு சாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம்.
All that thrills our hearts, Lord.
ஓ, அது எங்களுடைய இருதயத்தை மயிர்சிலுக்க செய்கின்றது கர்த்தாவே.
And as we pull back the pages tonight, we pray that you'll give us a context out of this text.
நாங்கள் பக்கங்களை திருப்பிக் கொண்டிருக்கையில் இந்த சந்தர்ப்பத்திற்கான பேசும் பொருளை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
And may the Holy Spirit reveal to our hearts the things that would be good and pleasing to God, for we ask it in Jesus' name. Amen.
தேவனுக்கு பிரியமாயும் நன்மையுமாய் இருக்கின்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய இருதயங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆமேன்.
You know, leave, I'll ask you to do something.
உங்களை ஏதோ காரியம் செய்ய சொல்ல போகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். நான் வழக்கமாக சில வினோதமான காரியங்களை
கேட்பேன்.
அதிக வினோதமான எதையும் நான் கேட்கவில்லை என்று
நம்புகிறேன்.
தேச கொடிக்கு நம்முடைய பற்றுதலை காட்டும்படியாக நாம் யாவரும் எழும்பி நிற்கிறோம்.
The flag passes by, we stand, which we should.
கொடியானது கடந்து போகுமட்டாய் நாம் நிற்கிறோம், நாம் நிற்கத்தான் வேண்டும்.
We stand to salute. Let's just stand to our feet while we read the word, if you will.
வணக்கம் செலுத்துமா போல் நாம் நிற்கிறோம். உங்களால் கூடுமானால் நாம் வார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலே எழும்பி நிற்போமாக.
2 Corinthians 3:6
2 Corinthians 3:6
Who has made us able ministers of the New Testament, not of the letter, but of the Spirit. For the letter killeth, but the Spirit giveth life. But if the ministration of death, written and engraved on stones, was glorious, so that the children of Israel could not steadfastly behold the face of Moses for the glory of his countenance, which glory was to be done away. How shall not the ministration of the Spirit be rather glorious? Or if the ministration of condemnation be glorious, such more does the ministration of righteousness exceed in glory. Or even that which was made glorious had no glory in this respect by reasons of the glory that excelleth far. If that which is done away was glorious, how or much more that which remaineth is glorious. Seeing then that we have such a hope, we use great plainness of speech, and not as Moses, which put a veil over his face, that the children of Israel could not steadfastly look to the end of that which was abolished. But their minds were blinded, for until this day remaineth the same veil untaken away in the reading of the Old Testament, which veil is done away in Christ. But even unto this day, when Moses is read, the veil is upon their heart. Nevertheless, when it shall be turned to the Lord, the veil shall be taken away. Now the Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. But we all, with open faces, behold as in a glass the glory of the Lord, the changing unto the same image from glory to glory, even as by the Spirit of the Lord.
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும்! ஆக்கின தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒழிந்து போவதன் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்.
Beginning with the first and reading to the eighth verse.
பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் துவங்கி எட்டாம் வசனம் வரை.
If there be therefore any consolation in Christ, if any comfort of love, if any fellowship of the Spirit, if any bowels of mercy, fulfill ye my joy, that ye be like-minded, having the same love, being in one accord and one mind. Let nothing be done through strife or vain glory, but in lowliness of mind, let each esteem others better than themselves. Look not every man on his own things, but every man also on things of others. Let this mind be in you, which also was in Christ Jesus, who being in the form of God, thought it not robbery to be equal with God, but made of himself of no reputation, and took upon him the form of a servant, and was made in the likeness of man. And being found in fashion as a man, he humbled himself and became obedient to death, even the death of the cross.
ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைதாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைதாமே தாழ்த்தினார்.
Let us pray.
ஜெபம் செய்வோம்.
Heavenly Father, this great word that has been read tonight from thy holy writ.
பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த எழுத்துக்களிலிருந்து இன்றிரவு வாசிக்கப்பட்டதான இந்த மகத்தான வார்த்தையை
make it so real to our hearts that we will go from here like those going from Emmaus saying
எங்கள் இருதயங்களுக்கு அவ்வளவு உண்மை பொருளாக்கி எம்மாவு பட்டணத்திலிருந்து சென்றவர்களை போன்று நாங்களும் இங்கிருந்து போகும்போது
Did not our hearts burn within us as he talked to us along the road? For we asked it in Jesus' name. Amen.
வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொடுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம்.
Now this is a very odd text, but I think it's very suiting for the occasion.
இப்பொழுது இது ஒரு மகா வினோதமான பொருள், ஆனால் சந்தர்ப்பத்திற்கு இது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
I want to speak on the subject of the mighty God unveiled before us.
வல்லமையுள்ள தேவன் நமக்கு முன்பாக திரை நீக்கப்படுகிறார் என்ற பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன்.
Now since there has been man, there has been a hunger in man's heart to find out where he came from.
இப்பொழுது மனிதன் உண்டானது முதற்கொண்டு அவன் எங்கிருந்து வந்தான் என்றும்
And what's his reason of being here and where he's going?
அவன் இங்கு இருப்பதற்கான காரணம் என்னவென்றும் அவன் எங்கு போகிறான் என்றும் காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் மனிதனுடைய இருதயத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறது.
There's only one can answer that. That's the one who brought him here.
ஒரே ஒருவரால் மட்டுமே அதற்கு பதிலளிக்க முடியும். அவனை யார் இங்கே கொண்டு வந்தாரோ அந்த ஒருவரால் மட்டுமே முடியும்.
And man has always wanted to see God.
மனிதன் எப்பொழுதும் தேவனை காண வேண்டும் என்று விரும்புகிறான்.
Back in the Old Testament, we find out that God veiled himself from unbelievers.
பழைய ஏற்பாட்டின் காலங்களிலேயே அவ்விசுவாசிகளிலிருந்து தேவன் தம்மை மறைத்துக் கொண்டார் என்பதை நாம் கண்டறிந்தோம்.
God has a very odd way of dealing with people.
மனிதனோடு இடைப்படுவதில் தேவன் ஒரு மிக வினோதமான வடிவுடையவராயிருக்கிறார்.
He hides himself from the unbeliever and reveals himself to the believer.
அவ்விசுவாசியிடத்திலிருந்து அவர் தம்மை மறைத்து விசுவாசிகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்.
God does that.
தேவன் அதை செய்கிறார்.
Jesus thanked the Father that he had hid these things from the wise and prudent and would reveal it to babes such as would learn.
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பிதாவுக்கு இயேசு நன்றி தெரிவித்தார்.
We find that God never changes in his nature.
எனவே தேவன் தம்முடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளுகிறதில்லை என்று நாம் கண்டோம்.
And he's always doing his work the same.
அவர் எப்பொழுதும் அவருடைய கிரியைகளை அதே விதமாகவே செய்கிறார்.
We find out in Malachi 3, he said, I am God and I change not.
மல்கியா 3 அதிகாரத்தில் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அவர் கூறுகிறார் என்பதை கண்டோம்.
So he works in the same principle all the time.
எனவே அவர் எல்லா நேரத்திலும் அதே ஒழுங்கின்படியாய் கிரியை செய்கிறார்.
Now we take one of the oldest books of the Bible.
இப்பொழுது வேதாகமத்தில் உள்ள மிக பழமையான ஒரு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
When Job, one of the most righteous man of his day, a perfect man in the laws of God.
யோபு அவனுடைய நாட்களில் ஒரு மிகுந்த நீதிமானும் தேவனுடைய நியமங்களின்படியாய் ஒரு பரிபூர்ண மனிதனுமாயிருந்தான்.
A servant, noble, honorable servant, even to God said there's none like him in the earth.
தேவனே அவனை போல பூமியில் ஒன்றுமில்லை என்று கூறும் அளவிற்கு அவன் ஒரு நல்ல ஊழியனும் உயர் குடிமகனும் கனத்துக்குரிய ஊழியனுமாயிருந்தான்.
But his desire one time to see God.
ஆனால் ஒரு சமயத்தில் அவனுடைய வாஞ்சை நான் தேவனை காண வேண்டும் என்பதாயிருந்தது.
He knew that there was a God and he felt that he would like to see him.
தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தான். அவரை காண வேண்டும் போன்று அவன் உணர்ந்தான்.
Otherwise go to his house and knock on the door and say I'd like to speak with you.
அல்லது அப்படி இல்லை என்றால் அவருடைய வீட்டிற்கு போய் கதவை தட்டி நானும் ஓடு பேச வேண்டும்.
Sit down, talk with him like we would with each other.
உட்கார்ந்து உம்முடன் பேசி நாம் ஒருவரோடொருவர் பேசுவது போன்று பேச வேண்டும் என்று கூற விரும்பினான்.
We have an understanding.
நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது.
That's why we're in these conventions where we come together and express our thoughts.
அந்த காரணத்தினால் தான் நாம் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் இருக்கிறோம். இங்கு நாம் ஒன்றாக கூட்டி வந்து நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம்.
And we understand one another better when we talk things over with each other.
ஒருவரோடு ஒருவர் நாம் காரியங்களை பேசும்போது நாம் ஒருவரை ஒரு மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளுகிறோம்.
Ministers do that. People of all walks of life do it. Talk things over.
ஊழியக்காரர்கள் அப்படி செய்கிறார்கள். பலதரப்பட்ட ஜீவியங்களை உடைய மனிதர்களும் அந்த விதமாகவே காரியங்களை பேசிதான் புரிந்து
கொள்ளுகிறார்கள்.
யோபுக்கு தேவன் அவ்வளவு தத்துரூபமாயிருந்தார். அவருடைய வீட்டிற்கு போய் கதவை தட்டி அவருடன் ஒரு பேட்டி காண யோபு
விரும்பினான்.
ஆனால் தேவன் அவனோடு பேசினார் என்றும் அவர் அப்படி பேசும்போது தம்மை மறைத்துக் கொண்டு பேசினார் என்றும் நாம் கண்டோம். அவர் தம்மை ஒரு சுழற்காற்றின் வடிவத்துக்குள் மறைத்துக் கொண்டார்.
And he told Job to gird up his loins. He was going to speak to him like a man.
அவர் யோபினிடத்தில் உன் அரைகளை கட்டிக்கொள், ஒரு மனிதனை போன்று அவனிடத்தில் பேசப் போகிறேன் என்றார்.
And he came down in a whirlwind and spoke to Job.
அவர் ஒரு சுழல் காற்றில் கீழே இறங்கி வந்து யோபோடு பேசினார்.
And he was made known to Job through the whirlwind, yet he did not exactly see him.
சுழல் காற்றின் மூலமாக அவர் யோபுக்கு தம்மை அறிய செய்தார். இருந்த போதிலும் அவனால் சரியாக அவரை காண முடியவில்லை.
He could just hear the wind blowing and turning around in the trees.
காற்று வீசுகின்றதையும் மரங்களை சுழன்று செய்கிறதையும் அவன் கேட்டான், கண்டான்.
And the voice came out of the whirlwind, but God was veiled in the whirlwind.
அந்த சுழல் காற்றிலிருந்து சத்தம் உண்டானது. ஆனால் தேவனோ சுழல் காற்றுக்குள் தம்மை மறைத்துக் கொண்டார்.
தென்னாப்பிரிக்காவில்
நாம் இந்த விதமாய் கண்டறிந்தோம். அவர்கள் அமோயா என்ற பதத்தை உபயோகிக்கின்றனர். அதற்கு ஒரு காண முடியாத சக்தி என்று அர்த்தம்.
Had an audible voice.
சுழல் காற்றுக்குள் இருந்த அந்த காண முடியாத சக்திக்கு கேட்கக்கூடிய ஒரு சத்தம் உண்டாயிருந்தது.
It spoke out to Job, yet he never seen his form, but he was veiled to him by the whirlwind.
சுழல் காற்று யோபிடத்தில் பேசினது, இருப்பினும் அவருடைய ரூபத்தை அவனால் காண முடியவில்லை. ஆனால் அவர் சுழல் காற்றில் யோபுக்கு தம்மை மறைத்துக் கொண்டார்.
We find one of the great prophets of the Bible, Moses of the Old Testament.
பழைய ஏற்பாட்டைச் சேர்ந்தவனாகிய மோசே வேதாகமத்தின் மகத்தான தீர்க்கதரிசிகளில் ஒருவன்.
One of God's chosen, selected, predestined servants. He also desired to see him.
அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் முன்குறிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் ஒருவனுமானவன். அவனும் தேவனை காண வேண்டும் என்று வாஞ்சித்தான் என்று நாம் கண்டோம்.
He'd been so close to him and seen so many things of his great mystic hand going before him.
அவன் அவரோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்து அவருடைய காண முடியாத கரம் அவனுக்கு முன்பாக சென்று செய்த அநேக அவருடைய மகத்தான கிரியைகளையும் அவன் கண்டும்.
Doing things that only God could do.
தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களையும் செய்தும் இருக்கிறான்.
He desired to see him one day and God told him, go stand on the rock.
ஒரு நாள் அவன் அவரை காண வேண்டும் என்று வாஞ்சித்து போய் அந்த கண்மலையின் மேல் நில் என்று தேவன்
சொன்னார்.
அந்த கண்மலையின் மேல் நின்று கொண்டு இருக்கையில் அவர் கடந்து போனதை மோசே கண்டான். அவருடைய முதுகு பாகத்தை அவன் கண்டான். அது ஒரு மனிதனை போன்று காணப்பட்டது என்று அவன் கூறினான். ஒரு மனிதனுடைய முதுகு.
He only seen the veil of God.
இருப்பினும் அவன் சரியாக தேவனை காணவில்லை. அவன் தேவனுடைய திரையை மட்டும்தான் கண்டான்.
The Bible said no man has seen God at any time, but the only begotten of the Father has declared him.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று வேதம் கூறுகிறது.
So Moses saw him veiled as a man.
எனவே மோசே அவர் ஒரு மனிதனாக திரையிடப்பட்டிருக்கிறதை தான் அவன் கண்டான்.
We find that Jehovah of the Old Testament was just Jesus of the New Testament.
பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டின் இயேசுவாக இருக்கிறார் என்பதை அவன் கண்டான்.
And Dr. Schofield here, we find that his word changing from form.
Dr. Schofield avargal inge andavidamana oru padathai than upayogapaduthi irukkirar uruvathai maatrikkondathu endrai naam kaangirom engrar.
We find the word amorpha in Greek, which means the unseen was made visible.
இதையே நாம் கிரேக்க மொழியில் பார்க்கும் போது என்மார்பே என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் காண முடியாதது, காணும்படியாக ஆக்கப்பட்டது என்பதாகும்.
Something that cannot, we know it's there, it can be, cannot be seen, but yet we know that it's there.
ஏதோ காரியம் காண முடியாதது, அது அங்கு இருக்கிறது என்று தெரியும், ஆனால் அதை காண முடியாது. ஆனால் அப்படி இருந்தும் அது அங்கே இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
And when he changed his form, the amorpha, which means that he changed from supernatural to natural.
அவருடைய என்மார்பே ரூபத்தை அவர் மாற்றின உடனேயே அதன் அர்த்தம் இயற்கைக்கு மேம்பட்டதில் இருந்து இயற்கையாய் தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதாகும்.
And he just changed his mask.
அவருடைய முகமூடியை அவர் மாற்றிக்கொண்டார்.
Otherwise, it's like a drama. He was acting.
வேறு விதமாக கூறினால் அது ஒரு நாடகத்தை போல் இருக்கிறது. அதில் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார்.
In the Greek, when they would change their mask, maybe one player might have acted in several different parts.
கிரேக்க நாட்டில் ஒரே நபர் நாடகத்தில் பல வேடங்களை பூண்டு முகமூடியை அவ்வப்போது மாற்றிக் கொள்வார்.
And my daughter present here, they just had at the high school a drama.
இங்கே உட்கார்ந்திருக்கும் என்னுடைய மகள் அவளுடைய பள்ளியில் சமீபத்தில் ஒரு நாடகம் நடத்தினார்கள்.
And one boy that I know played about 4 parts.
அதில் எனக்கு தெரிந்த ஒரு பையன் சுமார் 4 பாகங்களை வகித்தான்.
But he would go behind the stage and change his mask in order to come out to impersonate another character.
அவன் மேடைக்கு பின்னாக சென்று இன்னொரு பாகத்தில் நடிக்கும்படி அவனுடைய முகமூடியை மாற்றிக்கொள்வான்.
Now, if you will take the Old Testament prophecies concerning what the Messiah was to be,
மேசியா என்னவாக இருப்பார் என்பதை பற்றின பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால்,
you can compare it with the life of Jesus and you've got it exactly who Jesus was.
நீங்கள் அதை இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இயேசு சரியாக எப்படியாய் இருந்தார் என்பது உங்களுக்கு கிடைக்கும்.
He was not just an ordinary man. He was God.
அவர் வெறுமனே ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவன் என் மார்பியவாக இருந்தார்.
He was changed from the supernatural into the natural form of a man.
இயற்கைக்கு மேம்பட்டதிலிருந்து இயற்கையான மனித வடிவுக்குள்ளாய் தன்னை மாற்றிக்கொண்டார்.
Yet he was God manifested in the flesh, veiled by human fleshly veil.
இருப்பினும் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் மனித மாம்சீக திரைக்குள்ளாக தன்னை மறைத்துக் கொண்டார்.
And you watch the Old Testament.
நீங்கள் பழைய ஏற்பாட்டை கவனியுங்கள்.
I know that I'm speaking to a mixed up audience tonight from different parts of the world.
உலகின் பல பாகங்களிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு கலப்பான குழுவினிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிவேன்.
And we are here to find out.
நாம் ஒன்றை கண்டறியவே இங்கு வந்திருக்கிறோம்.
What are we doing?
நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
Where are we getting to?
நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்?
What's happening? What does all this mean?
என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? இவை எல்லாவற்றின் அர்த்தம் என்ன?
And now we find in here that if you Jewish men and women,
இங்கே இருக்கின்ற யூத புருஷர்களும் ஸ்திரீகளுமாகிய நீங்களும்,
and the rabbis in the temple in the days gone by, if they had watched the Bible, the prophecies, instead of the traditions,
கடந்து போன நாட்களில் உள்ள தேவாலயத்தில் உள்ள ரவிகளும் உங்களுடைய பாரம்பரியங்களுக்கு பதிலாக நீங்கள் வேதாகமத்தையும் தரிசனங்களையும் கவனித்திருப்பீர்களானால்,
they would have recognized who Jesus was.
அவர்களால் இயேசுவை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டிருக்க முடியும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம்.
They would have never called him Beelzebub.
அவர்கள் ஒருபோதும் அவரை பெயெல்செபூல் என்று அழைத்திருக்க மாட்டார்கள்.
They would have never crucified him.
அவர்கள் ஒருபோதும் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள்.
But it all had to act out. That's part of the drama.
ஆனால் அவைகள் யாவும் நடிக்கப்பட்டாக வேண்டும், ஏனென்றால் அது நாடகத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது.
And they were blinded on this case.
இந்த காரியத்தில் அவர்கள் குருடாக்கப்பட்டிருந்தார்கள்.
It's like many of you men, women here tonight, maybe my age or older.
அது இங்கே இன்றிரவு இருக்கின்ற அநேக புருஷர்களையும் ஸ்திரீகளையும் போன்றே இருக்கிறது. ஒரு கால் என்னுடைய வயதுள்ளவர்கள் அல்லது இன்னும் சிறிது வயதானவர்கள். உங்களுக்கு நினைவிருக்கலாம், அநேக வருஷங்களுக்கு முன்பாக இங்கே அமெரிக்காவில் சீனர்கள் இருந்தார்கள். என் சகோதரனே, இப்பொழுதுதான் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அது என் நினைவிற்கு வந்தது. அவரிடத்தில் நான் பேசிக்
கொண்டிருந்தேன்.
அவர்கள் சலவை நிலையம் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. துணிகள் சலவை செய்ய வேண்டுமானால் அவர்கள் கடைக்கு நீங்கள் போயாக வேண்டும். அந்த சீன சலவையாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு சிறு காகித துண்டை எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட விதமாக கிழிப்பார்கள். அதை ரெண்டாய் கிழித்த துண்டில் ஒன்றை அவர்கள் வைத்துக் கொண்டு இன்னொரு துண்டை உங்களிடம் கொடுத்து விடுவார்கள்.
But when you come back to claim your belongings, those two pieces of paper had the dovetail.
உங்களுடைய துணிகளை வாங்கிக் கொண்டு போக நீங்கள் வரும்போது உங்களிடம் உள்ள துண்டும் அவரிடம் உள்ள துண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்த வேண்டும்.
And if it didn't dovetail just exactly right,
அவைகள் ஒன்றாக பொருந்தவில்லை என்றால்,
you couldn't impersonate it in any way. Because he had one piece and you had the other.
எப்படி இருந்தாலும் உங்களால் போலியாய் ஒரு துண்டை உண்டு பண்ண முடியாது. ஏனென்றால் ஒரு துண்டு அவனிடமும் ஒரு துண்டு உங்களிடமும் இருக்கிறது.
And if it impersonated, then you had a right to claim what was yours.
அது பொருத்தமாய் இணைந்திருந்தால் அப்பொழுது அந்த துணிகளை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கும்.
And then you've got what belonged to you when you possess the other part of the contract.
அப்பொழுது உனக்கு சொந்தமானது எதுவோ அது அந்த ஒப்பந்தத்தின் இன்னொரு துண்டு உன்னிடம் இருக்கும் போது உனக்கு சேரும். ஒப்பந்தத்தின் இன்னொரு பகுதி நம்மிடத்தில் இருக்கும் போது அது இன்றிரவும் அப்படியாகவே இருக்கிறது. தேவன் அவருடைய குமாரனை கல்வாரியில் ரெண்டாய் கிழித்து
That once lived in a man, Jesus.
சரீரத்தை ஒரு பலிக்காக மேலே எடுத்துக்கொண்டு ஒரு சமயம் இயேசு என்ற ஒரு மனிதனில் ஜீவித்த ஆவியை இங்கே கீழே நமக்கு அனுப்பினார்.
God is unveiled tonight in the form of the Holy Ghost.
அதே தேவன் இன்றிரவு பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் மறைந்து கொண்டிருக்கிறார்.
Those two pieces has to come together. Then you're part of the contract.
அந்த இரண்டு துண்டுகளும் ஒன்று கூட வேண்டும். அப்பொழுது நீ ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறாய்.
God did this to be better known to man when he made himself man.
தேவன் தம்மை ஒரு மனிதனாக ஆக்கிக் கொண்டபோது மனிதன் இதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் இதை செய்தார்.
I was reading a story some years ago.
சில வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு கதையை படித்துக் கொண்டிருந்தேன்.
And in this story it said a great noble king. I forget the name of him just now. I wasn't thinking about speaking of the story.
அந்த கதையில் ஒரு மகத்தான உதார குணமுள்ள ராஜா இருந்தான். அவனுடைய பெயரை நான் மறந்து போனேன். இந்த கதையை குறித்து பேச வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை.
Perhaps fiction, but it leads us to a point that gives us a background on what we want to say.
ஒரு கால் அது ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம், ஆனால் நாம் இப்பொழுது கூற இருப்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு பின்னணியத்தை கொடுக்கக்கூடிய குறிப்பிற்கு அது நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது.
This king, he was such a noble king and such a great lover of his subjects.
இந்த ராஜா அவ்வளவு ஒரு நல்ல உதார குணமுள்ள தன் பிரஜைகளை நேசிக்கும் ஒரு ராஜாவாக இருந்தான்.
One day before his guard and his royalty, he said,
ஆனால் ஒரு நாள் அவன் தன்னுடைய பாதுகாவலர்கள் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்பாக,
today you see me for your last time for many years.
இதுவே நீங்கள் என்னை கடைசியாக காணுகிறீர்கள், அநேக வருஷங்களுக்கு காண மாட்டீர்கள் என்றான்.
And his guard and his nobles said to him, good king, why do you say that?
அவனுடைய பாதுகாவலர்களும் மேன்மக்களும் அவனிடத்தில் வந்து, நல்ல ராஜாவே, நீ ஏன் அதை சொன்னீர்?
Are you going to a foreign country somewhere? You become an alien.
நீர் ஒரு அயல் நாட்டானாய் ஆவதற்கு நீர் அயல் நாட்டிற்கா போகிறீர் என்றார்கள்.
He said, no, I'm staying right here.
அவன் சொன்னான், இல்லை, நான் இங்கேயே தான் இருக்க போகின்றேன்.
He said, I'm going out amongst my subjects. I'm going to become a peasant.
நான் வெளியே போ, என்னுடைய பிரஜைகள் மத்தியில் இருக்க போகின்றேன், நான் ஒரு வேளாளராக இருக்க போகிறேன்.
I'm going to cut wood with the wood chopper. I'm going to till the ground with the toiler.
மரம் வெட்டுபவனோடு சேர்ந்து நான் மரம் வெட்ட போகிறேன். நான் நினைத்து நன்றாக உழும் உழைப்பாளியாக போகிறேன்.
I am going to prune the vines with those who prune the vines.
நான் திராட்சை செடியை கிளைநறுக்கி அதை செய்கிறவர்களோடு இருந்து அதை சுத்தம் செய்ய போகிறேன்.
I'm going to be one of them in order to get a better acquainted with what they are doing.
அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதில் எனக்கு நல்ல பயிற்சி உண்டாய் இருக்கும்படியாக நான் அவர்களில் ஒருவனாக இருக்க போகிறேன்.
And I love them and I want to be more acquainted with them personally.
நான் அவர்களை நேசிக்கிறேன், தனிப்பட்ட முறையில் அவர்களோடு நான் அதிகமாக பழக விரும்புகிறேன்.
They won't know me, but yet I want to be acquainted with them in that way.
அவர்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் இருப்பினும் அந்த வழியில் நான் அவர்களோடு அதிகமாக இடைப்பட போகிறேன் என்றார்.
And the next morning when his delegates, all of his people seen him, or the ones who's in the palace,
அடுத்த நாள் காலையில் அவனை சேர்ந்தவர்கள் யாவரும் அந்த அரண்மனையில் இருந்த அனைவரும் அவனை வந்து பார்த்தார்கள்.
Take off his crown and lay it down upon the seat, the throne.
அவன் தன்னுடைய கிரீடத்தை எடுத்து அதை கீழே அவனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து,
and take his robe off and put on peasant's clothes, walk out amongst the common people.
தன்னுடைய ராஜ உடைகளை களைந்து ஒரு வேளாளனை போல உடுத்திக்கொண்டு வெளியே போய் அவனுடைய பிரஜைகள் மத்தியில் போய்விட்டான்.
Now in that little story we find out then about God.
அந்த சிறிய கதையில் நாம் தேவனை குறித்து காண்கிறோம்.
They said to the king, we want you, we love you, we want you to remain king.
அவர்கள் அந்த ராஜாவினிடத்தில், ராஜாவே நீர் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நீர் ராஜாவாகவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றார்கள்.
But he wanted to become one of them to know them better.
ஆனால் அந்த ராஜாவோ அவர்களை போல் ஆக வேண்டும், அவர்களை அறிந்திருக்கும்படி அவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான்.
That they know him better, really what he was.
அதனால் அவர்கள் ராஜாவை நன்றாக அறிந்து கொள்ளவும் உண்மையாகவே அவர் யார் என்று அறிந்து கொள்ளவும் முடியும். அவன் உண்மையாகவே யார் என்பதை அது அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும்.
That's what God did.
அதைதான் தேவன் செய்தார்.
He changed himself from being Jehovah God to become one of us.
யெகோவா தேவனிடத்திலிருந்து அவர் தம்மை மாற்றிக்கொண்டு நம்மில் ஒருவராக ஆகி,
that he might suffer, he might taste death.
அதன் காரணமாக அவர் பாடுபடவும், அவர் மரணத்தை ருசிக்கவும்,
he might know what the sting of death was and take the penalty of death upon himself.
மரணத்தின் கூர் என்ன என்பதையும் மரண தண்டனையை தம்மேல் எடுத்துக்கொள்ளவும் முடிந்தது.
He laid aside his crown and his robe and became one of us.
அவருடைய கிரீடத்தையும் ராஜவஸ்திரத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் நம்மில் ஒருவரானார்.
He washed feet with the lowly.
தாழ்வானவர்களின் பாதங்களை அவர் கழுவினார்.
He dwelt in the tents with the poor.
ஏழைகளோடு கூடாரத்தில் வசித்தார்.
He slept in the woods and in the streets with those who were underprivileged.
வாழ வழியில ஜனங்களோடு அவர் காடுகளிலும் வீதிகளிலும் அவர்களோடு உறங்கினார்.
He became one of us, that he might understand us better.
நம்மை பற்றி அவர் நன்றாக புரிந்து கொள்ளும்படிக்கும்,
and that we might understand him better.
நாம் அவரை நன்றாக புரிந்து கொள்ளும்படிக்கும் அவர் நம்மில் ஒருவராக ஆனார்.
Now I think in that we find out the changing himself, what he did.
இப்பொழுது அதில் நான் இருக்கிறது என்னவென்றால், அவர் தம்மை மாற்றிக்கொள்வதில் அவர் என்ன செய்தார் என்று கண்டறிந்தோம்.
If you'll notice, he came in the name of three sons.
நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் மூன்று குமாரருடைய பெயரில் வந்தார்.
He came in the name of the Son of Man.
அவர் மனுஷகுமாரனுடைய பெயரில் வந்தார்.
And in the Son of God.
அவர் தேவகுமாரனுடைய பெயரில் வந்தார்.
And the Son of David.
அவர் தாவீதின் குமாரனுடைய பெயரில் வந்தார்.
He came as Son of Man. Now in Ezekiel 2:3, Jehovah himself called Ezekiel the prophet, the Son of Man.
அவர் மனுஷகுமாரனாக வந்தார். இசையக்கியல் 2:3, யெகோவா தாமே இசையக்கியல் தீர்க்கதரிசியை மனுஷகுமாரன் மனுபுத்திரனே என்று அழைக்கிறார்.
Son of man means a prophet.
மனுபுத்திரன் என்றால் மனுஷகுமாரன் என்றால் ஒரு தீர்க்கதரிசி என்ற அர்த்தம்.
He had to come that way to fulfill Deuteronomy 18:15 which Moses said.
உபாகமம் 18:15 நிறைவேறும்படிக்கு அவர் அந்த விதமாக வர வேண்டியதாக இருந்தது. அதில் மோசே இப்படி கூறியிருக்கிறார்.
The Lord your God shall raise up among you a prophet like unto me.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போலத்த ஒரு தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் எழும்ப பண்ணுவார் என்று.
He never called himself the son of God. He referred to himself the son of man.
அவர் தம்மை தேவகுமாரன் என்று ஒருபோதும் அழைக்கவில்லை. அவர் தம்மை குறித்து பேசும்போது மனுஷகுமாரன் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார்.
Because he had to come according to the scripture.
ஏனென்றால் அவர் வேத வாக்கியங்களின் பிரகாரமாகத்தான் வர வேண்டியதாக இருந்தது.
See, he had to make those two pieces of torn paper.
புரிகின்றதா? அவர் அந்த இரண்டு கிழிந்த காகித துண்டுகளையும் உண்டு பண்ண வேண்டியதாக இருந்தது.
The Old Testament prophecy and his own character to be exactly the same.
பழைய ஏற்பாட்டின் தீர்க்கு தரிசனங்களும் அவருடைய குணாதிசயங்களும் இரண்டும் ஒன்றாக சரியாக அப்படியே இருக்க வேண்டும்.
So he come the son of man. Come in that form.
எனவே அவர் மனுஷகுமாரனாக வந்தார். அவர் அந்த வடிவில் வந்தார்.
And we find at his death, burial and resurrection, he came on the day of Pentecost as son of God.
அதற்கு பின்னர் நாம் காண்கிறது என்னவென்றால் அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் பெந்தேகோஸ்தே இன்னும் நாடன்று அவர் தேவகுமாரனாக வந்தார்.
God the Spirit in the form Holy Ghost.
ஆவியாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய வடிவில் வந்தார்.
What was he doing? He was changing himself.
அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் தாமே தம்மை மாற்றிக் கொண்டிருந்தார்.
Making himself known to his people in a different form.
தம்மை தாமே அவருடைய ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமான வடிவில் தெரியப்படுத்திக் கொண்டிருந்தார்.
Like the Holy Spirit, which is God.
பரிசுத்த ஆவியானவரை போன்று அவர் தேவனாயிருந்தார்.
To deal through the church ages as son of God, the Holy Spirit.
அவர் சபை காலங்களின் ஊடாக பரிசுத்த ஆவியாக தேவ குமாரனாக இடைப்படும்படிக்கு வந்தார்.
But in the millennium, he comes as son of David, to sit on the throne of David, king.
ஆனால் ஆயிர வருஷ சாட்சியில் அவர் தாவீதின் சிங்காசனத்தில் ராஜாவாக உட்காரும்படியாக அவர் தாவீதின் குமாரனாக வருகிறார்.
He was to take the throne of David.
அவர் தாவீதின் சிங்காசனத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது.
He's on the Father's throne now.
இப்பொழுதோ அவர் அவருடைய பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறார்.
And then he said, He that overcometh shall sit with me on my throne as I've overcome and sat on my Father's throne.
பின்னர் அவர் சொன்னார், நான் என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான் என்று.
So he, in the millennium, he'll be son of David.
எனவே ஆயிர வருஷ சாட்சியில் அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார்.
What is it? The same God, all the time just changing his mask.
அது என்ன? அதே தேவன் எல்லா நேரத்திலும் தன்னுடைய முகமூடியை மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
I am to my wife a husband.
நான் என்னுடைய மனைவிக்கு ஒரு கணவனாயிருக்கிறேன்.
Did you notice the Syrophoenician woman said, Thou son of David, have mercy?
நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அந்த கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூறினாள்.
He never even bothered him at all.
அவர் அதை குறித்து கவலையே படவில்லை.
She had no rights to call him that. She had no claims on him as son of David.
அவரை அந்த விதமாக அழைக்க அவளுக்கு எந்த வித உரிமையும் இல்லை. தாவீதின் குமாரன் என்ற முறையில் அவரிடம் அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை.
He is the son of David to the Jew.
அவர் யூதர்களுக்கு தாவீதின் குமாரனாக இருக்கிறார்.
And now he came, but when she called him Lord, he was her Lord. Then she got what she asked for.
ஆனால் அவள் அவரை கர்த்தாவே என்று அழைத்தபோது அவரே அவளுடைய ஆண்டவராயிருக்கிறார். அதன் பின்னரே அவள் கேட்டதை பெற்றுக் கொண்டார்.
Now, as he's just changing himself.
அவர் தாமே தம்முடைய முகமுடியை மாற்றிக்கொண்டார்.
Now in my home, I'm three different people.
இப்பொழுது நான் என்னுடைய வீட்டிலே மூன்று வித்தியாசமான ஆட்களாயிருக்கிறேன்.
In my home, my wife has claims on me as husband.
என்னுடைய வீட்டில் என் மனைவிக்கு என் மேல் கணவன் என்ற உரிமை இருக்கிறது.
My daughter out there, she doesn't have any claims on me as husband. I am her father.
அங்கே உட்கார்ந்திருக்கிற என் மகளுக்கு என் மேல் கணவன் என்ற உரிமை கிடையாது. நான் அவளுடைய தகப்பன்.
My little grandson there, I'm grandfather to him.
அங்கே இருக்கும் என் பேர பிள்ளைக்கு நான் தாத்தாவாக இருக்கிறேன்.
So he has no right to call me father.
எனவே என்னை அப்பா என்று அழைக்க அவனுக்கு உரிமை கிடையாது.
I'm not his father. My son is his father.
நான் அவனுடைய தகப்பன் அல்ல, என்னுடைய மகனே அவனுடைய தகப்பன்.
I am his grandfather, but I'm still the same man.
நான் அவனுடைய தாத்தாவாக இருக்கிறேன், ஆனால் நானும் அதே நபராகத்தான் இருக்கிறேன்.
And God, what he does, he just changes himself to become to that generation, to make known himself to that people.
தேவன் என்ன செய்கிறார்? அந்த தலைமுறை அவரை அறிந்திருக்கும்படியாக, அந்த ஜனங்கள் தம்மை அறிந்து கொள்ளும்படி செய்ய அவர் தம்மை மாற்றிக்
கொள்ளுகிறார்.
அதை கண்டறியவே நாம் இன்றிரவு இங்கே இருக்கிறோம். அதாவது இந்த நேரத்திலே இந்த ஜனங்கள் தம்மை அறிந்து கொள்ளும்படியாய் அவர் எந்த வழியை கையாளுகிறார்.
Mask, he changes his act, but he doesn't change his disposition.
அவருடைய முகமூடியை மாற்றுகிறார், அவருடைய நாடக பாகத்தை அவர் மாற்றிக் கொள்ளுகிறார், ஆனால் அவருடைய சிந்தையை அவர் மாற்றுகிறதில்லை.
He doesn't change his nature, he just changes his mask from one to another.
அவருடைய சுபாவத்தை அவர் மாற்றுகிறதில்லை, ஆனால் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு அவருடைய முகமூடியை அவர் மாற்றிக் கொள்ளுகிறார்.
He does it to reveal himself more plain to the people that they might know who he is and what he is.
அவர் என்னவென்றும் அவர் யார் என்றும் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் தம்மை தாமே அதிக தெளிவாய் வெளிப்படுத்தும்படியாக அவர் அதை செய்கிறார்.
In Hebrews 1 we read God in sundry times and divers manners spake to the fathers through the prophets. But in this last days through his son Jesus.
எபிரேயர் ஒன்றாம் அதிகாரத்தில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகவகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிளம் பற்றினார் என்று வாசிக்கிறோம்.
Now the prophets Jesus said when he was here on earth they were God.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மேல் ஜீவித்த போது தீர்க்கதரிசிகள் தேவர்களாய் இருந்தார்கள் என்று கூறியிருக்கிறார்.
You call those gods who the word of God came to and the scriptures cannot be broken, he said.
Deva vasanathai petrukondavargalai devagal endru avar solli irukke veda vasanamum thavaradha irukkirathu endru avar sonnar.
Sir, how you can condemn him then when he's the son of God?
Avar devanudaiya kumaranai irukkumbodhu neengal eppadi avarai kootrapaduthu mudiyum?
See, the word of God is allotted to each age what it's to be. And Jesus was the fulfillment of all the prophecies.
புரிகின்றதா? அது எப்படியா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்திற்கும் தேவனுடைய வார்த்தை பகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் தாமே எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் நிறைவேறுதலாயிருந்தார்.
In him dwelt the fullness of the Godhead bodily. It was in him.
தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்தது. அது அவருக்குள்ளாகவே இருந்தது.
He was the one that was in Joseph. He was the one who was in Elijah.
யோசேப்புக்குள்ளாக இருந்தவர் அவரே, எலியாவுக்குள் இருந்தவர் அவரே.
He was the one who was in Moses. He was the one who was in David, a rejected king.
மோசேக்குள்ளாக இருந்தவர் அவரே, புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாகிய தாவீதுக்குள்ளாக இருந்தவர் அவரே.
His own people had rejected him as king.
அவருடைய சொந்த ஜனங்களால் ஒரு ராஜாவாக புறக்கணிக்கப்பட்டார்.
And he went out of the courtyard. A little afflicted fellow crawling around did not like his government, his system.
அவன் தாவீதை நகரத்தை விட்டு வெளியேறின போது ஒரு ஊனமுற்ற ஒருவன் அங்கே சுற்றிக் கொண்டிருந்தான். அவனுக்கு தாவீதின் ஆட்சியை பிடிக்கவில்லை.
And he spit upon him.
அவன் ராஜாவின் மேல் துப்பினான்.
And the guard pulled his sword and said, "But I'll leave that dog's head on him, spitting on my king."
உடனே பாதுகாவலர்கள் பட்டயத்தை உருவி என்னுடைய ராஜாவின் மேல் துப்பினானே, அவன் தலையை அவன் மேல் இருக்க விடுவேனா என்றான்.
And David Maybe not realizing what he was doing at the time, but he was anointed.
அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறேன் என்பதை தாவீது உணராதிருக்கலாம், ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான்.
And he said, "Let him alone. God's told him to do this."
அவன் சொன்னான், அப்படியே அவனை விட்டு விடுங்கள், இதை செய்யும்படி தேவன் அவனிடம் கூறியிருக்கிறார் என்றான்.
And he climbed up on the hill and wept over Jerusalem, a rejected king.
தாவீது மலையின் மேல் ஏறி போய் எருசலேமை நோக்கி பார்த்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக
அழுதான்.
நீங்கள் கவனித்தீர்களா, சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தாவீதின்
குமாரன் வீதியில்
அவர் மேல் துப்பப்பட்டு அதே மலையின் மேல் போய் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக எருசலேமை நோக்கி பார்த்து,
Jerusalem, how often I have hovered you as a hen did her brood, but you would not.
எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சத்தமிட்டார்.
He never changed his nature because Hebrews 13:8 said he's the same yesterday, today and forever.
அவருடைய சுபாவத்தை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை, ஏனென்றால் எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது.
God was made flesh in order to die to redeem us from sin.
அவர் மரித்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் தேவன் மாமிசமாக ஆக்கப்பட்டார்.
That's why he changed himself to be a man.
அதன் காரணமாகவே அவர் மனிதனாக இருக்கும்படியாக தன்னை மாற்றிக் கொண்டார்.
We see in St. John 12:20 the Greeks had heard of him.
பரிசுத்த யோவான் 12:20 கிரேக்கர் சிலர் அவரை குறித்து கேள்விப்பட்டனர் என்று நாம் பார்க்கிறோம்.
Now there's no man can ever hear of him except their heart burns to see him.
அவரை காண வேண்டும் என்று அவர்கள் இருதயம் எரிந்தால் ஒழிய எந்த ஒரு மனிதனும் அவரை காண முடியாது.
Like Job and the prophets of old, they all want to see him.
யோபும் மற்ற தீர்க்கதரிசிகளையும் போன்று அவர்கள் எல்லாரும் அவரை காண வேண்டும் என்று விரும்பினர்.
So this Greek came to see him.
அவ்வாறே இந்த கிரேக்கர்களும் அவரை காண வேண்டும் என்று விரும்பினர்.
They came to Philip, which was the Bethsaida, and said, "Sir, we would see Jesus."
அவர்கள் பெத்தாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார்கள்.
The Greeks wanted to see him, but they were unable to see him because he was in the temple of his humanity.
கிரேக்கர்கள் அவரை காண வேண்டும் என்று விரும்பினர், ஆனால் அவர்களால் காண முடியவில்லை, ஏனென்றால் அவர் அவருடைய மனுஷீக ஆலயத்துக்குள் இருந்தார்.
God was in Christ reconciling the world to himself.
தேவன் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்து கொண்டு உலகத்தாரை தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார்.
Now we find that in this these Greeks could not see him.
இந்த கிரேக்கர்களால் அவரை காண முடியவில்லை என்பதை நாம் இங்கே காண்கிறோம்.
And notice the very words that Jesus expressed to them afterwards.
அதற்கு பின்னர் இயேசு அவர்களிடத்தில் கூறின வார்த்தைகளை கவனியுங்கள்.
He said, "Except the corn of wheat falls into the ground, dies, it abides alone."
கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று சொன்னார்.
In other words, they would never be able to see him in the change in the mask that he was in then because he was veiled in human flesh.
வேறு வார்த்தைகளில் கூறினால், இந்த மாற்றத்தில் அப்பொழுது அவருக்கு இருந்த முகமூடியில் அவர்களால் அவரை ஒருபோதும் காண முடியாது, ஏனென்றால் அவர் மனித மாம்சத்தினால் திரையிடப்பட்டிருந்தார்.
But when this corn of wheat fell into the ground, then it would bring forth all races.
ஆனால் இந்த கோதுமை மணியானது நிலத்துக்குள் விழும்போது அப்பொழுது அது தன் இனத்தை கொண்டு வரும் என்பதாகும்.
He was sent to the Jews, of course, at that time. But this corn of wheat must fall.
நிச்சயமாக அந்த நேரத்தில் அவர் யூதர்களுக்காகவே அனுப்பப்பட்டார், ஆனால் இந்த கோதுமை மணியானது நிலத்திலே விழ வேண்டும்.
Veiled God in human flesh, hidden from unbelievers, but being revealed to believers.
மனித மாமிசத்தில் திரையிடப்பட்டிருக்கிற தேவன் அவ்விசுவாசிகளிடத்திலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் விசுவாசிகளுக்கோ அவர் வெளிப்படுத்தப்படுகின்றார்.
In John 1,
யோவான் 1,
in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது.
and the word was made flesh and dwelt among us.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
And we beheld him, the only begotten of the Father, full of grace.
அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
Now in the beginning was the word.
இப்பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது.
A word is a thought expressed.
வார்த்தை என்பது சிந்தை வெளிப்பட்டதா இருக்கிறது.
In the beginning he wasn't even God.
ஆதியிலே அவர் தேவனாக கூட இல்லை.
Our English word today, God, means an object of worship.
தேவன் என்ற இந்த பதத்திற்கு ஆராதிக்கப்படும் ஒரு பொருள் என்பதாகும்.
How confusing it is to the mind.
சிந்தைக்கு இது எவ்வளவு குழப்பமாய் இருக்கிறது.
You can make somebody a God. You can make anything a God.
நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஒரு தேவனாக்கலாம். நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஒரு தெய்வமாக்கலாம்.
But in the Old Testament, in Genesis 1,
ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில்
In the beginning, God, the word is used Elohim.
ஆங்கில பதத்தின் அர்த்தமாக ஆதியிலே தேவன் என்பதற்கு எலோஹிம் என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
Elohim means the self-existing one.
எலோஹிம் என்ற பதத்திற்கு தம்மில் தாமே ஜீவிக்கின்ற ஒருவர் என்ற அர்த்தம்.
What a difference the word Elohim is to our word God.
எலோஹிம் என்ற வார்த்தைக்கும் தேவன் என்ற வார்த்தைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கள்.
Elohim means the self-existing one.
எலோஹிம் என்பதற்கு தம்மில் தாமே ஜீவிக்கின்ற ஒருவர் என்ற அர்த்தம்.
We cannot be self-existing.
நாம் நம்மில் நாமே ஜீவிக்க முடியாது.
We cannot be almighty, omnipotent, omnipresent, omniscient.
நாம் சர்வ வல்லமை உள்ளவராய், சர்வ ஞானியாய், சர்வ வியாபியாய், எல்லாம் வல்லவராய் இருக்க முடியாது.
That Elohim expresses all of that. We cannot be that.
அந்த எலோஹிம் இவை எல்லாவற்றையும் உடையவராய் இருக்கிறார். நாம் அருவாக இருக்க முடியாது.
The tree that you make a god out of, or the building, it's not self-existing.
நீ தேவனாக ஆக்கிக்கொள்ளும் அந்த மரமோ அல்லது அந்த கட்டடமோ அது தம்மில் தாமே ஜீவிக்கின்றவராய் இருக்க முடியாது.
So God in the beginning was life, the eternal one.
எனவே தேவன் ஆதியிலே ஜீவனாய் நித்தியமான ஒருவராய் இருந்தார்.
In him was attributes, and those attributes became words, and the word became flesh.
அவருக்குள் தன்மைகள் இருந்தன. அந்த தன்மைகளே வார்த்தைகளாயின. அந்த வார்த்தையே மாமிசமானது.
Jesus was a redeemer. And to redeem means to bring back.
இயேசு ஒரு மீட்பராய் இருந்தார். மீட்டுக்கொள்வது என்றால் திருப்பி கொண்டு வருதல் என்பதாகும்.
It has to bring it back. It had to be somewhere to be brought back to.
திருப்பி அதை கொண்டு வர வேண்டுமானால் திருப்பி கொண்டு வரத்தக்கதாக அது எங்கேயாவது இருக்கத்தான் வேண்டும்.
So you see, all people will never be able to see it because all people wasn't in the beginning in God's thoughts. See?
எனவே பாருங்கள், எல்லா ஜனங்களாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், எல்லா ஜனங்களும் ஆதியிலே தேவனுடைய சிந்தையில் இருக்கவில்லை. புரிகின்றதா?
Look at the priest. When they see him express himself exactly with the word, what he was.
ஆசாரியர்களை பாருங்கள், அவர் யார் என்று சரியாக வார்த்தையோடு தம்மை அப்படியே வெளிப்படையாக அவர் எடுத்து காட்டின போது,
they said it's Beelzebub. That showed where their nature was.
அவர்கள் அவரை பார்த்து பெயெல்செபூல் என்று அழைத்தார்கள். அது அவர்களுடைய இயற்கையான சுவாபம் எங்கிருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது.
It was in the modern thought of the day.
அது அந்த நாளின் நவீன கருத்தாய் இருந்தது.
But when the little prostitute that he met at the gate and told her.
ஆனால் அந்த சிறிய வேசியை அவர் அங்கே சந்தித்த போது அவளிடம்
expressed his Messiah sign by telling her what she had done.
அவளுடைய மேசியாவின் அடையாளத்தை அவள் யார் என்பதை எடுத்து கூறிய போது,
well, she said, sir, I perceive that you are a prophet. We know the Messiah, when he comes, he will tell us all these things.
அவள் சொன்னாள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். எங்களுக்கு தெரியும், மேசியா வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கூறுவார் என்று.
She was recognizing him as the Messiah, the anointed one, because he met the scripture qualifications.
அவள் அவரை மேசியா என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அடையாளம் கண்டு கொண்டால், ஏனென்றால் அவர் வேதாகம தேவைகளை உடையவராயிருந்தார்.
Don't you see the two pieces of paper were coming together?
உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? அந்த காகிதத்தின் இரண்டு துண்டுகளும் ஒன்று கூடி வருகிறது.
We know that when the Messiah cometh,
மேசியா வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று எங்களுக்கு தெரியும்.
Now, God might have had to interbreed this and that to get this certain ting of the bell, like the motor.
வார்ப்புகள் செய்கிறவனை போன்று தேவன் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒலியை எழுப்ப ஒரு கால் இதையும் அதையும் ஒன்று சேர்த்து செய்ய வேண்டியதாக இருந்திருக்கலாம்.
But when Jesus turned and said, I am he that speaks with you.
ஆனால் இயேசுவானவர் திரும்பி உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று கூறினபோது,
there was no such an expression as Beelzebub.
அங்கே பெயெல்செபூல் என்று சொல்லத்தக்கதானது போன்று அங்கே எழும்பவே இல்லை.
She left her water pot, ran into the city and said, come see a man who told me the things that I have done. Isn't this the very Messiah? See?
அவள் தண்ணீர் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடி போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால். புரிகின்றதா?
Now what did this putting the old scripture with the experience that Jesus was giving to her,
இயேசு கிறிஸ்து அவளுக்கு கொடுத்த அனுபவத்தோடு பழைய ஏற்பாட்டின் வேத வார்த்தைகளை இணைத்தது, இதை செய்தது என்ன?
What did it do? It made the Messiah.
அது என்ன செய்தது? அது மேசியாவை உண்டாக்கினது.
And did you notice quickly her sins were forgiven?
நீங்கள் அதை கவனித்தீர்களா? விரைவில் அவளுடைய பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது.
Because at the beginning she was redeemable.
காரணம் என்னவென்றால், ஆதியிலே அவள் மீட்கப்படக்கூடியவளாய் இருந்தாள்.
Because she was in God's thinking at the beginning.
ஏனென்றால், ஆதியிலே அவள் தேவனுடைய சிந்தையிலே இருந்தாள்.
So it redeemed her or brought her back.
எனவே அது அவளை மீட்டுக் கொண்டது அல்லது அவளை திருப்பிக் கொண்டு வந்தது.
When she seen the express scripture manifested of Jehovah, what he was, what he is.
யெகோவா தேவன் என்னவாய் இருந்தார் என்றும் என்னவாய் இருக்கிறார் என்றும் யெகோவாவை விவரித்து காட்டின வேத வாக்கியங்களின் வெளிப்படுதலாய் அப்போது அவள் அவரை கண்டாள்.
Now when Jesus came, if he had come with Noah's message, it wouldn't have worked.
இயேசு வந்தபோது ஒரு கால அவர் நோவாவின் செய்தியோடு வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. அதாவது ஒரு பேழையை கட்டி அதை மிதக்க விடுதல், அது கிரியை செய்திருக்காது. ஆனால் அந்த நோவாவோ தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியாக
இருந்தான்.
அவன் ஒரு வினோதமான விதமாக நடந்து கொண்டான். ஏனென்றால் அவன் ஒரு வினோதமானவனாய் இருந்தான்.
And his message was peculiar because it was the word being made manifest.
அவனுடைய செய்தி வினோதமாய் இருந்தது. ஏனென்றால் அது வார்த்தை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றதாய் இருந்தது.
He could not have come with Moses' message.
மோசேயின் செய்தியோடு கூட அவரால் வந்திருக்க முடியாது.
Because it wouldn't have worked.
ஏனென்றால் அது கிரியை செய்யாது.
Moses was God in a portion made manifest. He was the word expressed for that hour.
ஏனென்றால் மோசே தேவனின் ஒரு பகுதியில் வெளிப்படுகின்றதா இருந்தான். அந்த மணி வேளைக்கு வெளிப்பட்ட வார்த்தையாய் அவன் இருந்தான்.
But Jesus could not come in that. The Bible never said he would come in that way.
ஆனால் இயேசுவினால் அதனோடு வர முடியாது. அந்த விதமாய் அவர் வருவார் என்று வேதம் ஒருபோதும் கூறவும் இல்லை.
But when he came expressed exactly like the testament had said he would be expressed.
ஆனால் அவர் வெளிப்படையாய் அவர் எந்த விதமாய் வெளிப்படுவார் என்று புதிய ஏற்பாடு கூறியுள்ளதோ சரியாக அந்த விதமாகவே அவர் வந்தார்.
Then all those who was redeemable believed it because they were the thoughts of God.
அப்பொழுது மீட்டுக் கொள்ளப்படக்கூடியவர்கள் எல்லாம் அதை விசுவாசித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் யாவரும் தேவனுடைய சிந்தையில் இருந்தார்கள்.
The attributes of him at the beginning was made flesh and redeemable and was brought back to God.
ஆதியில் இருந்த அவருடைய தன்மைகள் மாமிசமாகவும் மீட்டுக் கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கப்பட்டு அவரண்டை திரும்பவுமாக கொண்டு வரப்பட்டது.
As many as received him, to them gave he the power to become sons of God.
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
Because they were redeemable. They were from the beginning in the expression.
ஏனென்றால் அவர்கள் மீட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய வெளிப்படுதலில் அவர்கள் ஆதியில் இருந்தே இருந்தார்கள்.
If we could stop here a moment, if it would be possible.
நாம் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தினால், நிறுத்த கூடுமானால்,
and think of that tonight, of the message of the hour.
இந்த மணி வேலையின் செய்தியை இந்த இரவில் சிந்தித்து பாருங்கள்.
The expressed thoughts of Jehovah before the foundation of the world.
யெகோவாவின் வெளிப்படையாக்கின சிந்தனைகளை சிந்தித்து பாருங்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
Then we can see the two sides, as I first said, why one is odd to the other.
அப்பொழுது நம்மால் இரண்டு பக்கங்களையும் காண முடியும். நான் முதலாவதாக கூறினது போன்று ஏன் ஒருவர் இன்னொருவருக்கு வினோதமாயிருக்கிறார்கள்.
It must be that way. It always has been that way, and it always will be that way.
அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அப்படியேதான் அந்த விதமாகவே எப்பொழுதும் இருந்தது. அந்த விதமாகவே அது இப்பொழுதும் இருக்கும்.
He was the Word, and the Word was made flesh and dwelt among us.
அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார்.
Now, God in back in the days of the Old Testament.
இப்பொழுது தேவன் கடந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே
we find that after he had appeared to his people in different forms
அவர் அவருடைய ஜனங்களுக்கு வித்தியாசமான வடிவங்களிலே தோற்றமளித்தார். பின்னர்
he veiled himself behind old badger skins. God hiding behind badger skins at his mercy seat.
அவர் தம்மை தகசுத்தோல் திரையின் பின்னாக அவருடைய கிருபாசனத்தில் தகசு தோல் பின்னாக அவர் தம்மை மறைத்துக் கொண்டிருந்தார் என்று நாம் கண்டோம்.
We find that how that Solomon, when he dedicated the temple of the Lord, and these badger skins was hanging there, the veil.
சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த போது அந்த தகசு தோல் திரை அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது.
How that he came in as a pillar of fire and as a cloud.
அவர் எப்படியாய் அங்கே அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலுமாய் கீழிறங்கி வந்தார்.
And went down behind there and veiled himself to the outside world.
கீழே வந்து அந்த திரையின் பின்னே போய் வெளி உலகத்திற்கு தம்மை தாமே திரையிட்டுக் கொண்டார்.
But by faith, Israel knew that he was back there.
ஆனால் அவர் அங்கே திரைக்கு பின்னாக இருக்கிறார் என்று இஸ்ரவேலர் விசுவாசத்தினால் அறிந்திருந்தார்கள்.
They knew he was there regardless of what any of the heathen worlds had to say. He was hid from the unbeliever.
அஞ்ஞான உலகங்கள் என்ன கூறினாலும் சரி அவர் அங்கே இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் அவிசுவாசியிடத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொண்டார்.
But the believer by faith knew he was back there. They had mercy.
ஆனால் விசுவாசியானவனோ விசுவாசத்தினால் அவர் அங்கே பின்னாக இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். அவர்கள் இரக்கம் பெற்றிருந்தார்கள்.
And he was at his mercy seat, which was a great secret.
அவர் அவருடைய கிருபாசனத்தண்டே இருக்கிறார். அது ஒரு மகத்தான ரகசியம்.
You know, in the Old Testament, to enter behind that skin was death.
உங்களுக்கே தெரியும், அந்த தகசு தோல் திரைக்கு பின்னாக யாராவது சென்றால் மரணம் என்று.
Now, to stay from behind it is death.
ஆனால் இப்பொழுதோ அந்த திரைக்கு பின்னாக போகவில்லை என்றால் மரணம்.
Then to enter into his glory was death.
அப்போது அவருடைய மகிமைக்குள் பிரவேசித்தால் மரணம்.
Now to stay away from his glory is death.
ஆனால் இப்பொழுதோ அவருடைய மகிமைக்குள்ளாக இல்லை என்றால் மரணமாயிருக்கிறது.
That happened, of course, at the rending of the veil at Calvary, when the veil was rent, the old veil.
கல்வாரியில் அந்த திரை இரண்டாக கிழிக்கப்பட்டது. நிச்சயமாக அது அப்போது சம்பவித்தது. அந்த பழைய திரை கிடிக்கப்பட்ட போது அது நடந்தது.
Now to stay out of his presence is death. Then to enter his presence was death.
இப்பொழுது அவருடைய பிரசன்னத்துக்கு வெளியே இருந்தால் மரணமாய் இருக்கிறது. அப்பொழுதோ அவருடைய பிரசன்னத்துக்குள் பிரவேசிக்கிறது மரணமாய் இருந்தது.
See, it changes back and forth, and you must find the scripture to see what day we're living in.
புரிகின்றதா? அது பின்னும் முன்னுமாக மாறுகிறது. நாம் எந்த நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் வேத வார்த்தைகளை பார்க்க வேண்டும்.
Now, when the veil was rent at Calvary, the mercy seat came into plain view.
கல்வாரியில் அந்த திரை கிடைக்கப்பட்ட போது கிருபாசனம் வெளிப்படையாய் காணக்கூடியதாயிற்று.
But what happened?
ஆனால் என்ன சம்பவித்தது?
It was hanging on Calvary, dripping in blood.
அது கல்வாரியில் தொங்கிக் கொண்டு ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது.
As they had took blood year after year at the cleansing of the sanctuary and the sprinkling of the mercy seat.
அவர்கள் வருஷாவருஷம் வாசஸ்தல சுத்திகரிப்புக்காகவும் கிருபாசனத்தின் மேல் தெளிப்பதற்கும் ரத்தத்தை கொண்டு போவார்கள்.
There God with his great mighty stroke of lightning power.
அங்கே தேவன் அவருடைய மகத்தான மின்னலின் வல்லமையான தாக்குதலால்
split the old badger veil from top to bottom. And the mercy seat came into plain view.
அந்த பழைய தகுசுதோல் திரையை மேலிருந்து கீழ் மட்டுமாக கிழித்து கிருபாசனம் வெளிப்படையாக காணக்கூடியதாயிற்று.
The real genuine Lamb of God was hanging in plain view on Calvary. The real mercy seat.
உண்மையான அசலான தேவ ஆட்டு குட்டி வெளிப்படையாய் காணக்கூடியவாறு அசலான கிருபாசனம் அங்கே கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருந்தது.
When God had paid the price himself and become one of us.
அப்போது தம்மை தாமே கிரயமாக தேவன் செலுத்தி அவர் நம்மில் ஒருவரானார்.
And it manifested himself as a man to get acquainted with us and we to be acquainted with him.
நம்மோடு நன்றாக நெருங்கி நம்மை அறிந்து கொள்ளவும் நாம் நன்றாக நெருங்கி அவரை அறிந்து கொள்ளவும் அவர் தாமே ஒரு மனிதனாக வெளிப்பட்டார்.
The mercy seat was in plain view of all Israel on that day of the atonement.
அந்த பாவ நிவாரண நாளன்று அந்த கிருபாசனமானது எல்லா இஸ்ரவேலரும் காணக்கூடியதாக இருந்தது.
But alas, the traditions of the church fathers in that day.
ஆனால் அந்தோ அந்த நாளின் சபை பிதாக்களுடைய பாரம்பரியங்கள்
had by their traditions had veiled the true mercy seat from the people.
அவர்களுடைய பாரம்பரியங்களினால் உண்மையான கிருபாசனத்தை ஜனங்களிடத்திலிருந்து மறைத்து விட்டார்கள்.
If they would have known the scripture, each piece would have come like the Chinese tag.
அவர்கள் மட்டும் வேத வார்த்தைகளை அறிந்திருந்தார்களேயானால் ஒவ்வொரு துண்டும் அந்த சீனியர்களுடைய காகித துண்டை போன்று வந்திருக்கும்.
The Old Testament prophecy would have been fulfilled and it was.
பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கும் அப்படியே சம்பவித்தது.
And if they'd been taught the scripture, they would have seen the mercy seat.
அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் போதிக்கப்பட்டிருக்குமானால் அவர்கள் கிருபாசனத்தை கண்டிருப்பார்கள்.
As Moses said here, that to this day they're veiled.
இங்கே மோசே கூறினது போன்று இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் மேல் இருக்கிறது.
It's still over their hearts. They don't see it. But he was God.
அது இன்னமும் அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் அதை காண்கிறதில்லை. ஆனால் அவர் தேவனாய் இருந்தார்.
The suffering and the atonement. He was the genuine mercy seat standing in full view.
வேதனைகளும் பாவ நிவாரணமும் முழு தோற்றமாய் நின்று கொண்டிருக்கிற அந்த அசலான கிருபாசனமும் அவராய் இருந்தது.
As we sang to him, Lo, behold him in plain view. There he is, a mighty conqueror, since he ripped the veil into him.
நாம் பாடல் பாடுவது போன்று அதோ வெளிப்படையாய் காண்கிறார் அவர். திரையை இரண்டாய் கிழித்தபடியினால் அவர் வல்லமை உள்ள ஜெயிக்கிறவர். அதோ அவர் இருக்கிறார்.
See, he came the mercy seat hanging in clear view of the congregation.
பாருங்கள், அவர் கிருபாசனமாய் வந்து குடுமியுள்ளோர்களின் தெளிவான பார்வையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
But them being under the popular opinion,
ஆனால் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ளும் கருத்தின் கீழ் இருக்கிறவர்கள்.
Now, men and women and delegates of this convention,
இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பங்கு பெறுகிறவர்களே, ஆண்களே பெண்களே,
I want to say this without respect to person.
எந்தவித பட்சபாதமும் இன்றி இதை நான் கூற விரும்புகிறேன்.
But in the view of today, in view of what we are here for today,
ஆனால் இந்த நாளை நிமித்தமாக இன்றைக்கு நாம் எதற்காக கூடியிருக்கிறோமோ அதன் நிமித்தமாக,
I'm afraid that the traditions of the fathers,
நம்முடைய பிதாக்களின் பாரம்பரியங்கள்,
the church fathers has hid this from too many people.
சபை பிதாக்களின் பாரம்பரியங்கள் இதை அநேக ஜனங்களின் கண்களுக்கு மறைத்து போட்டது.
Since the Holy Ghost has come and this last days is prophesied and the veil has been rent,
தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது போன்று இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவி வந்தபடியினால் திரையானது கிழிக்கப்பட்டு விட்டதினால்
Too many people try to hang to their traditions of the fathers.
அநேக ஜனங்கள் அவர்களுடைய பிதாக்களின் பாரம்பரியங்களில் தொங்கிக் கொண்டிருக்க முயற்சிக்கிறார்கள்.
And that's why they can't see this extreme joy and peace and things that the church has today.
அக்காரணத்தினால்தான் அவர்களால் இந்த மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்றைக்கு சபைகளுக்கு உண்டாயிருக்கின்ற காரியங்களையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
It's in plain view of those who believe.
இருப்பினும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தெளிவாய் காணக்கூடியதாய் இருக்கிறது.
He hid the word, the promised word of this day.
இந்த நாளின் வார்த்தையை, வாக்களிக்கப்பட்ட வார்த்தையை அவர் மறைத்து விட்டார்.
Now, the traditions has made a veil.
இப்பொழுது பாரம்பரியங்கள் ஒரு திரையை உண்டாக்கி விட்டது.
They say that the days of miracles is past.
அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
A man spoke to me, a fine, cultured gentleman in Tucson, Arizona, where I live.
நான் வசிக்கின்ற அரிசோனாவில் உள்ள டூசானில் இருக்கின்ற ஒரு அருமையான பண்பட்ட படித்த மனிதர்
I had a meeting at the Ramada.
ரமடாவில் நான் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன்.
And we've been speaking at the businessman's convention where the Lord Jesus had come present and done great things.
வியாபார புருஷர்களின் கன்வென்ஷன் கூட்டம் அதில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அங்கே அவர் பிரத்யட்சமாய் வந்து மகத்தான காரியங்களை செய்தார்.
And this Christian gentleman came to me and he said, a minister of the church, fine man.
இந்த மகத்தான கிறிஸ்துவ மனிதன், ஒரு சபையின் போதகன், ஒரு அருமையான மனிதன், அவர் என்னிடத்தில் வந்து
And he said, Brother Branham, you are trying to project to the people an apostolic age.
சகோதரன் பிரணம், நீர் ஒரு அப்போஸ்தல காலத்தை ஜனங்களுக்கு எடுத்து காட்ட பிரயாசிக்கிறீர்.
He said, and when the apostolic age has ceased.
ஆனால் அப்போஸ்தல காலமோ கடந்து போய்விட்டதா இருக்கிறது என்று கூறினார்.
And I said, I pray thee, my brother, show me when the apostolic age ceased in the scripture.
நான் சொன்னேன், சகோதரனே, அப்போஸ்தல காலம் எப்பொழுது முடிவடைந்தது என்று எனக்கு வேத வாக்கியங்களிலிருந்து சுட்டி காட்டும்படி நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்
என்று
நான் சொன்னேன். அப்போஸ்தல காலம் பெந்தேகோஸ்தே நாளன்று துவங்கியது.
Peter said on the day of Pentecost,
பேதுரு அந்த பெந்தேகோஸ்தே நாளன்று
the promise is unto you and to your children and to them that are far off, even as many as the Lord our God shall call.
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறினான்.
When did it cease?
அது எப்பொழுது முடிவடைந்தது?
If God is still calling, then the apostolic age still is in session.
தேவன் இன்னமும் அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அப்படியானால் அப்போஸ்தல காலம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம்.
And so that is where the people try to blindfold so many people by the traditions of the elders as it was then.
எனவே அன்றைக்கு இருந்தது போலவே முன்னோர்களின் பாரம்பரியங்களினால் அங்கேதான் ஜனங்கள் அநேக ஜனங்களை குருடாக்க முயற்சிக்கிறார்கள்.
And you fail to see why the people are so elated and so enthused.
ஜனங்கள் ஏன் அவ்வளவு இருமாப்பாயும் அவ்வளவு ஆர்வம் கொண்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்பதை காண முடியாமல் இருக்கிறீர்கள்.
And these conventions are such an oddball, such a strange thing to other people.
இந்த கன்வென்ஷன்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு வினோதமானதாயும் ஒரு விசித்திரமானதாயும் ஜனங்களுக்கு இருக்கிறது.
It's because that they see they broke through those barriers.
காரணம் என்னவென்றால் அவர்கள் காண்கிறார்கள் அந்த தடைகளின் ஊடாக உடைத்து சென்றார்கள்.
They broke through those veils into the presence of God where they see the manifested promise of this hour made manifest before the people.
அவர்கள் அங்கே அந்த திரைகளின் ஊடாக உடைத்துக் கொண்டு தேவ சமூகத்துக்குள்ளாக சென்று இந்த மணி வேளையின் வெளிப்பட்ட வாக்குத்தத்தமானது ஜனங்களுக்கு முன்பாக அங்கே வெளிப்படுவதை அவர்கள் கண்டார்கள்.
They see what God promised.
தேவன் வாக்களித்ததை அவர்கள் கண்டார்கள்.
In Joel 2:28, he promised that in these last days there would be a latter rain poured out upon the people. In the last days.
யோவேல் 2:28 கடைசி நாட்களில் ஜனங்களின் மேல் ஒரு பின்மாரியை ஊற்றுவேன் என்று, இந்த கடைசி நாட்களில் ஊற்றுவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார்.
I think the Greek word there is kenosis, which means that he emptied himself out.
இதற்காக அங்கே உபயோகிக்கப்பட்ட கிரேக்க வார்த்தை கேனோஸ் என்று நினைக்கிறேன். அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர் தம்மை தாமே வெளியே ஊற்றிவிட்டார் என்பதாகும்.
Not in the way that we would say like something was inside of somebody that he emptied out.
நாம் இப்படி கூறுகின்ற விதமாக, அதாவது ஏதோ காரியம் யாருக்குள்ளாகவோ இருந்து அதை வெளியே ஊற்றிவிட்டார்கள் என்பது போல அல்ல.
But he poured himself out.
அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர் தம்மை தானே முழுவதுமாய் இதற்குள் ஊற்றிவிட்டார்.
He changed his imago.
அவர் தம்முடைய வேஷத்தை மாற்றிக்கொண்டார்.
He changed from what he was to what he is.
அவர் என்னவாக இருந்தாரோ அதிலிருந்து இப்பொழுது இருப்பது போன்று அவர் தம்மை ஆக்கிக் கொண்டார்.
He never changes his nature.
ஆனால் அவருடைய குணாதிசயங்களை அவர் மாற்றவில்லை.
But on the day of Pentecost, he changed himself from being the Son of Man to the Son of God.
ஆனால் பெந்தேகோஸ்து நாளன்று அவர் மனுஷகுமாரனாய் இருப்பதிலிருந்து ஒரு தேவ குமாரனுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார்.
He came not with the people, he came in the people. See?
அவர் வந்தார், அவர் ஜனங்களுடன் அல்ல, அவர் ஜனங்களுக்கு உள்ளாக வந்தார். புரிகின்றதா?
The same God to carry his ministry on through in this great age.
அதே தேவன் இந்த மகத்தான காலத்தின் ஊடாக அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக அவர் வந்தார்.
He prophesied in the Bible that there would come a day that would not be neither day or night.
ஒரு நாள் வரும், அது பகலும் அல்ல இரவும் அல்லாத ஒரு நாளாய் இருக்கும்.
But in the evening time it should be light.
ஆனால் சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று அவர் வாக்களித்திருக்கிறார்.
Now the sun geographically rises in the east and sets in the west.
இப்பொழுது சூரியன் பூகோள சாஸ்திர பிரகாரமாக கிழக்கே உதித்து மேற்கே அஸ்தமனமாகிறது.
It's the same sun all the time.
எல்லா நேரத்திலும் அதே சூரியன் தான் அங்கே இருக்கிறது.
Now when the sun S-O-N.
இப்பொழுது குமாரனும் ஆங்கிலத்தில் S-O-N என்று
revealed himself in the manifestation of the promised word to Israel, the eastern people.
அந்த குமாரன் கிழக்கத்திய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்படுதலாய் தம்மை தாமே கிழக்கிலே வெளிப்படுத்தி காட்டினார்.
We've had a day of gloom.
நமக்கு ஒரு மந்தாரமான நாள் இருக்கிறது.
We've had enough light in the reformers and so forth to make churches and denominations.
சீர்திருத்தக்காரர்கள் முதலானோர்களுடைய காலங்களில் சபைகளையும் ஸ்தாபனங்களையும் உண்டாக்க நமக்கு போதுமான வெளிச்சம் இருந்தது.
Then join them and come in and kiss the babies and marry the old and bury the dead and so forth and live in the church.
அதாவது அவர்களை சேர்த்துக் கொள்ளுதல், உள்ளே குழந்தைகளை முத்தமிடுதல், வயதானவர்களை மனமுடித்தல், மரித்தவர்களை அடக்கம் செய்தல் முதலானவர்களை செய்து சபையில் ஜீவித்தார்கள்.
But in the evening time, it shall be light, he said in the evening time.
ஆனால் சாயங்கால வெளிச்சத்திலே வெளிச்சம் உண்டாகும் அவர் சொன்னார் சாயங்காலத்திலே என்று.
And no scripture can be broken.
எந்த வேத வாக்கியமும் உடைக்கப்பட முடியாது.
And the same S-O-N that poured out himself, kenosis, on the day of Pentecost, promised to do the same thing in the evening time.
பெந்தேகோஸ்தே நாளன்று தம்மை முழுவதுமாக ஊற்றிவிட்ட அதே குமாரன் S-O-N சாயங்காலத்திலே அதே காரியத்தை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார்.
See, it's according to the promise.
புரிகின்றதா? அது வாக்கு தத்துவத்தின்படியாகவே இருக்கிறது.
Get the tag together.
அந்த இரண்டு துண்டுகளையும் ஒன்றாக இணைத்தல்.
Look what's happening and look what he promised. Then you see where we are at.
என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அவர் என்ன வாக்களித்திருக்கிறார் என்று பாருங்கள். அதற்கு பின்னர் நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள்.
Get the thing together.
அந்த காரியத்தை ஒன்றாக சேருங்கள்.
You can see the unveiling of this great and mighty one.
இந்த மகத்தானவரும் வல்லமை பொருந்தியவருமான அவர் திரை நீக்கப்படுவதை உங்களால் காண முடியும்.
Tradition has blinded the people again. to these great things that's been prophesied.
வாக்களிக்கப்பட்டுள்ள இந்த மகத்தான காரியங்களை காண முடியாதபடி இந்த பாரம்பரியங்கள் மீண்டுமாக ஜனங்களின் கண்களை குருடாக்கி விட்டது.
Moses, when he came forth from the mountain which was on fire,
பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த மலையின் மேலிருந்த மோசே கீழே இறங்கி வந்தபோது,
how beautiful the illustration,
எவ்வளவு அழகாக அது விளக்கி காட்டப்பட்டிருக்கிறது.
Moses had went down to Egypt and told the church fathers that the Lord God had to visit him in the name of I am.
மோசே எகிப்திற்கு போய் சபையின் பிதாக்களிடம் தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற பெயரில் தன்னை சந்தித்ததாக கூறினான்.
That name is present tense.
அந்த பெயர் நிகழ்காலமாயிருக்கிறது.
Not I was, will be, but I am ever the same. The same yesterday, today, and forever.
நான் இருந்தவர் இருக்க போகிறவர் என்றல்ல, ஆனால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்றென்றைக்கும் அதே விதமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
He is present tense.
அவர் நிகழ்காலமாயிருக்கிறார்.
That compares with Hebrews 13:8. Jesus Christ the same yesterday, today, and forever.
அது எபிரேயர் 13:8 ஒப்புமையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
It's still the prophesied word.
இன்னும் அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது.
And the congregation that was to dovetail with that word, the experience of this day.
அந்த வார்த்தையோடு எல்லாவற்றிலும் பொருத்தமாய் இருக்க வேண்டிய கூட்டத்தார் இந்த நாளின் அனுபவம்.
The reformers had it.
சீர்திருத்தக்காரர்கள் அதை உடையவளாய் இருந்தார்கள்.
Oh, but this is another day. See what they were living in.
ஓ, ஆனால் இதுவோ இன்னொரு நாளாய் இருக்கிறது. நாம் எந்த நாளில் ஜீவிக்கிறோம் என்று பாருங்கள்.
Just as he couldn't come in the days as he came on earth.
அவர் பூமியின் மேல் வந்த நாட்களில் அவரால் இந்த விதமாய் வர முடியாமல் இருந்தது போன்று.
In the way that Moses came or any of the prophets came, it wasn't prophesied.
அதாவது மோசே வந்த விதமாகவோ அல்லது வேறு எந்த தீர்க்க தரிசியும் வந்த விதமாகவோ அவரால் வர முடியவில்லை. அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படவில்லை.
ஆனால்
இந்த கடைசி நாட்களிலோ இந்த விதமாய் வர வேண்டும் என்று அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. லூதரின் எழுப்புதலின் வடிவில் அது வர முடியாது.
It can't come in the form of Wesley revival.
வெஸ்லியின் எழுப்புதலின் வடிவில் அது வர முடியாது.
It's a restoration.
இது திரும்ப அளிக்கப்படுதலின் வேலையாய் இருக்கிறது.
It's a time that it must come back to the original sunlight. The original.
அசலான சூரிய வெளிச்சத்திற்கு திரும்பவுமாய் வந்தாக வேண்டிய ஒரு நேரத்தில் அது இருக்கிறது. அசலான சூரிய வெளிச்சம்.
Oh, how we could lay the scriptures in all that.
வேத வார்த்தைகளை எவ்வளவு பொருத்தமாய் அதன் மேல் வைக்கலாம்.
And you theologians, what part of the world you're from, you know that that's true. It's a promise.
வேத பண்டிதர்களே, நீங்கள் உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து வந்தீர்கள் அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். அது ஒரு வாக்கு தத்துவம்.
That's what makes the people so odd.
ஜனங்களை ஒரு வினோதமானவர்களாக ஆக்குகிறது அதுவே.
That's what makes the oddballs that you call.
வினோதமானவர்கள் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்களே, அவர்களை அப்படி ஆக்குகிறது அதுதான்.
It's because that they, it's the veil has been opened from the traditions and they see it.
காரணம் என்னவென்றால், பாரம்பரியங்களில் இருந்து திரையானது அவர்களுக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை காண்கிறார்கள்.
He's the same yesterday, today, and forever.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
It's the promise of God. We cannot go against that because the scriptures cannot be broken.
ஆதி தேவனுடைய வாக்குத்தத்தமாய் நாம் அதற்கு எதிராய் போக முடியாது. ஏனென்றால் வேத வாக்கியங்களை நாம் முறிக்க கூடாது.
Yes. We find that he promised that he had emptied himself into his people.
ஆம், அவர் தம்மை முழுவதுமாய் ஜனங்களுக்குள்ளே ஊற்றி விடுவதாக அவர் வாக்களித்திருக்கிறார் என்று நாம் கண்டோம்.
And he's the same yesterday, today, forever.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
Moses, after he went down into Egypt and declared this,
மோசே எகிப்துக்குள் போய் இதை அறிவித்தான்.
Then the Father vindicated his message by coming on Mount Sinai in the same pillar of fire and set the mountain on fire.
பின்னர் பிதாவானவர் அதே அக்கினி ஸ்தம்பத்தில் சீனாய் மலையின் மேல் இறங்கி அவனுடைய செய்தியை ரூபகாரப்படுத்தி அந்த மலையையே அக்கினிமயமாக்கினார்.
Did we notice the one he had given the promise to, he brought him forth with the word.
அவர் வாக்களித்த அந்த நபரை நாம் கவனித்தோமா? வார்த்தையோடு அவனையும் அவர் கொண்டு வந்தார். அவன் கற்பனைகளை உடையவனாக இருந்தான். இந்த கற்பனைகளை அவன் பெற்றுக் கொள்வதற்கு
அவன்
கற்பனைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, வார்த்தை ஜனங்களிடத்தில் இன்னும் வரவே இல்லை.
So the word always comes to the prophet.
எனவே வார்த்தை எப்பொழுதும் தீர்க்க தரிசனத்திற்கே வரும்.
And he was the prophet for that hour.
அவனோ அந்த வேளையின் தீர்க்க தரிசியாக இருந்தான்.
Like Jesus was the word.
இயேசு வார்த்தையாக இருந்தது போன்று.
John was the prophet. And Jesus came to him in the water because the word always comes to the prophet without failure.
யோவான் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தான். இயேசு தண்ணீரில் அவனிடத்திற்கு வந்தார். ஏனென்றால் வார்த்தை எப்பொழுதும் தவறாமல் தீர்க்க தரிசனத்திற்கு வரும். புரிகின்றதா? வார்த்தை வரும்.
So Moses, the word came to him, the commandments, and he had them.
அதுபோலவே மோசேயும் வார்த்தை கற்பனைகள் அவனிடத்திற்கு வந்தது, அவன் அவைகளை உடையவனாயிருந்தான்.
Now, while before the word was given out and made manifest, Moses had the veil-less face.
இப்பொழுது வார்த்தையானது கொடுக்கப்பட்டு அது வெளிப்படுவதற்கு முன்னதாக மோசே தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது.
For the word wasn't completely made manifest.
ஏனென்றால் வார்த்தையானது முழுவதுமாக வெளிப்படவில்லை.
They know something had happened.
ஏதோ சம்பவித்திருக்கிறது என்று மட்டும்தான் அவர்கள் அறிந்திருந்தார்கள்.
But they didn't know what it was, the roaring and thundering to, they said, let Moses speak and not God.
ஆனால் அது என்னவென்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்ஜனையும் இடி முழக்கமுமாய் இருந்தது. மோசே எங்களோடு பேசட்டும், தேவன் எங்களோடு பேச வேண்டாம் என்று கூறும் வரைக்கும் அறியாதிருந்தார்கள்.
And God said, well, I will do that. From this forth, I'll not appear like this no more. I'll send him a prophet.
தேவன் அதற்கு சரி, நான் அதை செய்கிறேன். இது முதற்கொண்டு இனி ஒருபோதும் இந்த விதமாய் நான் காட்சியளிக்க மாட்டேன். நான் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன்.
So he'll speak through my prophet.
நான் என்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுவேன் என்றார்.
Now if Moses with the natural law,
இந்த இயற்கையான கற்பனையுடன் மோசே,
as Paul in 2 Corinthians here has revealed to us,
இங்கே 2 கொரிந்தியரில் பவுல் நமக்கு வெளிப்படுத்தி உள்ளது போன்று,
had the veil-less face with the natural,
இந்த கற்பனைகளோடு மோசே தன் முகத்துக்கு தெரியிட வேண்டியதாய் இருந்தால்,
how much more will the spiritual be glorious and veiled to the unbeliever before it's made manifest to him?
ஆவிக்குரியது எவ்வளவு அதிகமாக மகிமை உள்ளதாயும், அவர்களுக்கு அது வெளிப்படுவதற்கு முன்னதாக அவிசுவாசிக்கு எவ்வளவு அதிகமாக திரையிடப்பட்டிருக்கும், எவ்வளவு அதிகமாக அவர்கள் வினோதமானது என்று அழைப்பார்கள்.
Moses was an oddball.
மோசே ஒரு விரோதமானவனாய் இருந்தான்.
How much more will they call you who's broke through the veil?
திரைகளின் ஊடாக உடைத்துக் கொண்டு சென்ற உன்னை இன்னும் எவ்வளவு அதிகமாக அவர்கள் அப்படி கேட்பார்கள்.
Has went into the purifier, has come out with the blessing.
அக்னி சம்பவத்தின் ஊடாக சென்று ஆசீர்வாதங்களுடன் வெளியே வந்த உன்னை அவர்கள் எவ்வளவு அதிகமாக அப்படி அழைப்பார்கள்.
And now you are veiled. The people can't see it. They can't understand it.
இப்பொழுதோ நீங்கள் திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஜனங்களால் அதை காண முடியாது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது.
If the natural be glorious, how much more will the supernatural?
இயற்கையானது இவ்வளவு மகிமை உள்ளதாக இருந்தால், இயற்கைக்கு மேம்பட்டது எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும்.
If the natural which had an end to it was to be glorious,
இயற்கையானது அழிவுள்ளது மகிமை உள்ளதாய் இது இருக்குமானால்,
how much more this which has no end to it will be glorious.
அழிவில்லாத இதற்கு எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும்.
But still it's veiled. It's veiled not to the believer but to the unbeliever. He cannot see it.
ஆனால் அப்படி இருந்தும் இன்னமும் அது திரையிடப்பட்டிருக்கிறது. அது விசுவாசிக்கு அல்ல, அவிசுவாசிக்கே திரையிடப்பட்டிருக்கிறது. அவனால் அதை காண முடியாது.
God always veils himself from the unbeliever.
தேவன் எப்பொழுதும் தம்மை அவிசுவாசியிடம் இருந்து திரையிட்டுக் கொள்கிறார்.
Traditions hide it like they did then. They do it today.
பாரம்பரியங்கள் அதை மறைக்கிறது. அப்போது அவர்களை மறைத்தது போல அவைகள் இன்றைக்கும் மறைக்கிறது.
That was a spiritual veil that we have now with the natural veil was
இப்பொழுது நமக்கு இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய திரை. அங்கேயோ அப்போது ஒரு இயற்கையான திரையா இருந்தது.
Indicated by the prophet with the written word, a prophecy on her.
எழுதப்பட்ட வார்த்தையோடு உள்ள தீர்க்கதரிசியினால் ரூபகாரப்படுத்தப்பட்டவன், ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறவன்.
One who comes with the written word to make it plain.
எழுதப்பட்ட வார்த்தையோடு வந்து அதை தெளிவாக்குகின்ற ஒருவன்.
They know the word was there, but they didn't know what it meant, and Moses made it plain.
வார்த்தை அங்கு இருந்ததென்று அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் அதன் கருத்து என்ன என்பதை அறியாதிருந்தார்கள். மோசே அதை தெளிவாக்கினான்.
He said, the commandment says this, and this is why.
நியாய பிரமாணமானது இதை கூறுகிறது, அதற்கு காரணம் இதுதான் என்று மோசே கூறினான்.
He made it plain. And before it was made plain, it was veiled.
அவன் அதை தெளிவாக்கினான், தெளிவாக்குவதற்கு முன்னதாக அது திரையிடப்பட்டிருந்தது.
And so is it today. Veiled to the people until it's revealed and made plain to the people.
இன்றைக்கும் அவ்வாறே ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு தெளிவாக்கப்படும் வரைக்கும் அது ஜனங்களுக்கு திரையிடப்பட்டதாயிருக்கிறது.
God, the mighty God, veiled in human flesh, the Word.
தேவன், சர்வ வல்லமை உள்ளவராகிய தேவன் வார்த்தையாய் மனித மாம்சத்துக்குள்ளாக திரையிடப்பட்டிருந்தார்.
Notice, now we find out that it was hid to the unbeliever, but revealed to the believer.
கவனியுங்கள், அது அவ்விசுவாசிக்கு மறைக்கப்பட்டு ஆனால் விசுவாசிக்கோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் கண்டறிந்தோம்.
Notice, Moses had to enter this pillar of fire alone. No one could go with him.
கவனியுங்கள், இந்த அக்கினி ஸ்தம்பத்துக்குள் மோசே தனிமையாய் அதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டியதாய் இருந்தது. அவனுடன் ஒருவரும் உள்ளே போக கூடாததாய் இருந்தது.
It was not what does that speak to us?
அது நமக்கு என்ன கூறுகிறது?
That you don't come into this by joining a Pentecostal group.
ஏதோ ஒரு பெந்தேகோஸ்து சபையை சேர்ந்து கொள்வதனால் நீங்கள் இந்த அக்கினி ஸ்தம்பத்துக்குள் வர முடியாது.
See, he never revealed it to a group, he revealed it to an individual.
புரிகின்றதா? அவர் அதை ஒரு கூட்டத்தாருக்கு வெளிப்படுத்தவில்லை, அவர் அதை ஒரு தனிப்பட்ட நபருக்கு வெளிப்படுத்தினார்.
And that's the way it is.
அதே விதமாகத்தான் அது இன்றைக்கும் இருக்கிறது.
You say, I belong to a church, I belong to this, but that won't work.
நான் இதை சேர்ந்தவன், நான் ஒரு சபையை சேர்ந்தவன் என்று நீங்கள் கூறலாம், ஆனால் அது கிரியை செய்யாது.
See, and for anyone to try to follow Moses to impersonate it was death.
புரிகின்றதா? மோசே செய்கின்றபடியே செய்ய, அதை போலியாய் செய்ய பிரயாசிக்கும் எந்த ஒருவனுக்கும் அது மரணமாயிருக்கும்.
And so is it today, spiritual death to try to impersonate.
இன்றைக்கும் அதே வண்ணமாக அது போலியாய் செய்பவர்களுக்கு அது ஆவிக்குரிய மரணமாயிருக்கிறது.
That's what the night we're getting into. There's raising up amongst the groups carnal comparisons.
இன்றைக்கு குழுக்களின் மத்தியிலிருந்து மாம்சீக ஒப்பனைகளை பற்றி இன்றிரவு நாம் பார்க்க போகிறோம்.
Somebody try to act like it and live a different life.
அதை போன்றே போலியாய் செய்ய யாராவது பிரயாசித்து வித்தியாசமாய் ஜீவிப்பது போன்றது.
Can drink, can smoke. Women can live almost any way they want to. And like the world,
குடிக்கலாம், புகைக்கலாம், எந்த வழியில் வேண்டுமானாலும் பெண்கள் ஜீவிக்கலாம், உலகத்தாரை போன்று ஜீவிக்கலாம்.
Stay home and watch television and the things of the world and still call themselves Pentecostals.
வீடுகளில் தங்கி இருந்து தொலைக்காட்சிகள் பார்க்கலாம், உலகத்தின் காரியங்களை செய்யலாம், அப்படி இருந்து கொண்டு தங்களை பெந்தேகோஸ்துக்கள் என்று இன்னமும் அழைத்துக் கொள்ளுகின்றனர்.
They are trying to impersonate a genuine thing. It's never been revealed to them yet.
ஒரு அசலான காரியத்தை போலியாய் செய்ய பிரயாசிக்கிறார்கள், அது அவர்களுக்கு இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை.
When it is revealed, it's glorious and something takes that out of you when you walk in there. You become a veil.
அது வெளிப்படுத்தப்படும் போது அது மகிமையானதாய், நீங்கள் அங்கே நடந்து போகையில் ஏதோ காரியம் அதை உங்களிடத்திலிருந்து வெளியே எடுக்கிறது, நீங்கள் ஒரு திரையாய் ஆகுகிறீர்கள்.
It just won't work. And to impersonate it was death.
அது கிரியை செய்யாது, அதை போலியாய் செய்வதென்பது மரணமாயிருக்கும்.
Moses' veil, he was the living word to the people.
Mose thiriyadapattirundan avan janangalukku jeevikkindra vaarthaiyirundan.
And today the people that are veiled are the same thing.
Indraikkum thiriyadapattirukkindra janangalum adhe kaaryamaidhan irukkirargal.
They are written epistles. Read of all men.
அவர்கள் எழுதப்பட்ட நிருபங்களாய் எல்லாரும் வாசிக்கப்பட்டும் இருக்கிறார்கள்.
Not a new epistle, but the epistle that's been written made manifest.
ஒரு புதிய நிருபம் அல்ல, ஆனால் எழுதப்பட்டதும் வெளிப்பட செய்ததுமான நிருபங்களாய் இருக்கிறார்கள்.
It's those who believe the word and the promise of this day that God is pouring out his spirit upon all flesh.
தேவன் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிறார் என்று இந்த நாளின் வார்த்தையாயும் வாக்குத்தத்தமாயும் விசுவாசிக்கிறவர்களே அருவாயிருக்கிறது. அதுதான் எழுதப்பட்ட நிருபங்களாயிருக்கிறது. ஒரு நபர் மாம்சீகமாக போலியா செய்ய முயற்சித்தாலும் அது அவர்களுக்கு எதிராக திரும்புகிறது. நீங்கள் யார் என்று உங்களுடைய ஜீவியம் காட்டுகிறது.
One time there was a boy, he'd gotten some trouble.
ஒரு சமயம் ஒரு பையன் இருந்தான், அவன் ஏதோ தொல்லைக்குள் ஆளானான்.
He was a good boy, but he went to court.
அவன் ஒரு நல்ல பையன், அவன் நீதிமன்றத்துக்கு சென்றான்.
And the judge said, I find you guilty. I must punish you to life in prison.
அங்கே நீதிபதி, நான் உன்னை குற்றவாளியாக காண்கிறேன், நான் உனக்கு ஆயுள் தண்டனையை சிறைவாசம் அளிக்கிறேன் என்று கூறினான்.
He said, I want to try my own case. He said, I want to go in upon my record.
அதற்கு அவன், நான் என்னுடைய வழக்கை நானே வழக்காட முயற்சிக்க போகிறேன், என்னுடைய கடந்த கால தஸ்தாவேஜுகளின் பேரில் வழக்காட போகிறேன் என்றான்.
He said, you have no record. Your record is what's condemned you.
அதற்கு அவர், உனக்கு தஸ்தாவேஜுகளே கிடையாது, உன்னுடைய தஸ்தாவேஜுகள் தான் உன்னை குற்றவாளியாக்கி இருக்கிறது
என்றான்.
விதமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது.
The reason the church is not advanced like it should, it's the record, it's the lie.
முன்னேறி இருக்க வேண்டிய நிலையை சபையானது அடையாமல் இருப்பதற்கு காரணம் தஸ்தாவேஜுகள் தான், அது ஒரு பொய்.
We must become more dedicated.
நாம் இன்னும் அதிகமாக அர்ப்பணித்தவர்களாக வேண்டும்.
We must believe every word of God.
நாம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்க வேண்டும்.
We must seek until that word is made real to us.
அந்த வார்த்தை நமக்கு ஒரு உண்மை பொருளாய் ஆகும் மட்டும் நாம் தேட வேண்டும்.
See, the record is what keeps us from entering in.
புரிகின்றதா? தஸ்தாவேஜுகள் தான் நம்மை உள்ளே நுழைய விடாமல் தடை செய்கிறது.
But one time,
ஆனால் ஒரு சமயம்,
they let you get out of this loop.
இந்த சுருக்கு வட்டத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர,
in the same court,
இதே நீதிமன்றத்தில்,
the boy had no money, he could not pay it off, the fine was way in the thousands of dollars.
அந்த பையனிடத்தில் பணம் இல்லை, அவனால் அதை செலுத்தி தீர்க்க முடியவில்லை, அபராதமோ ஆயிரக்கணக்கான டாலர்களாக இருந்தது.
But he had a big brother that came and paid it off for him.
ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய சகோதரன் இருந்தான், அவன் வந்து அந்த அபராதத்தை அவனுக்காக செலுத்தினான்.
Now, we've got a big brother, Jesus, the Son of God.
இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய சகோதரன் இருக்கிறார், இயேசு, தேவனுடைய குமாரன் இருக்கிறார்.
And he come to pay it off for us if we'll just believe it and be able to enter into the veil with him.
நமக்காக அதை செலுத்த அவர் வந்தார் என்பதை நம்மால் மட்டும் விசுவாசிக்க கூடுமானால் அவரோடு நாம் அந்த திரைக்குள் பிரவேசிக்க கூடும். அவர் நம்முடைய மோசேயாக இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே நம்முடைய மோசேயாக இருக்கின்றார்.
Moses' veil was the living word to the people.
திரையிடப்பட்ட மோசே ஜனங்களுக்கு ஜீவிக்கின்ற வார்த்தையாக இருந்தான்.
Today, Jesus' veil is the living word to the people, that Jesus in the church.
இன்றைக்கு திரையிடப்பட்ட இயேசு ஜனங்களுக்கு ஜீவிக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றார். சபையில் இருக்கும் இயேசு,
the Holy Ghost, the Son of God,
பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய குமாரன்,
in the people revealing the word by the promise of this day, makes it just exactly same now.
ஜனங்களுக்குள் இருந்து கொண்டு இந்த நாளின் வாக்குத்தத்தை கொண்டு வார்த்தையை வெளிப்படுத்துகிறது, அதை சரியாக அப்படியே ஆக்குகிறது. இப்பொழுது அதே விதமாகவே இருக்கிறது.
நினைவிருக்கட்டும்,
மோசே இதை செய்தான், இதை வெளிப்படும்படி செய்தான், எல்லா உலகத்துக்கும் அல்ல.
But to the Exodus people, just one class of people.
வெளியே புறப்பட்டு வந்த ஜனங்களுக்கு மட்டுமே, ஒரு வகுப்பான ஜனங்களுக்கு மட்டுமே.
That was those who come out of the Exodus.
யாத்திரையில் வெளியே புறப்பட்டு வந்த அந்த ஜனங்களுக்கு மட்டுமே.
And today the Holy Spirit, in the face of people who says divine healing is not right.
தெய்வீக சுகம் என்பது சரியானது அல்ல என்று கூறும் ஜனங்களின் முகத்துக்கு முன்பாகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார்.
One of us consulting a doctor called me the other day, a little lady.
நான் ஆலோசித்துக் கொண்டிருக்கையில் ஒரு சிறு ஸ்திரீயை குறித்து அன்று நாள் ஒரு வைத்தியரனை அழைத்தார்.
There's been 4 or 5 cases of laying just at the point of death giving hours.
அந்த விதமாக அங்கே 4 or 5 பேர்கள் இருந்தார்கள், மறித்துக் கொண்டிருந்தார்கள். சில மணி நேரமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
And the Holy Spirit healing.
பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சுகப்படுத்தினார்.
The doctor was questioning. He said, "How can this be?"
வைத்தியர் அதை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தார். இது எப்படி முடியும் என்று கேட்டார்.
I said, "That's my patient."
ஏனென்றால் அவர் என்னுடைய நோயாளியாச்சே என்றார்.
I said, "It was, but now it was God's."
நான் சொன்னேன், உம்முடைய நோயாளியாய் இருந்தார், இப்பொழுது அவர் தேவனுடையதாய் இருக்கிறார்.
It's his subject now.
இப்பொழுதோ அவர் அவருடைய பிரஜையாய் இருக்கிறார் என்றேன். புரிகின்றதா?
So you see the thing it is.
எனவே பாருங்கள், காரியம் எப்படி இருக்கிறது என்றால்,
that God is calling an exodus to come from behind the fleshly curtain who tries to impersonate, who tries to join church.
அதாவது சபையில் சேர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறவர்கள், போலியாய் பாவனை செய்ய முயற்சிக்கிறவர்கள், இவர்களை மாம்சீக திரையின் பின்னிருந்து வெளியே புறப்பட்டு வரும்படி தேவன் அழைக்கிறார். மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அல்ல, ஆனால் பெந்தேகோஸ்தே சபைகளை தான்.
It is an individual affair. It's you and God.
அது தனிப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது, அது நீயும் தேவனும் தான்.
You have to go in, not your group, not your church, not your pastor, but it's you has to go in.
நீ நான் உள்ளே போக வேண்டும். உன்னுடைய கூட்டம் அல்ல, உன்னுடைய சபை அல்ல, உன்னுடைய போதகர் அல்ல, ஆனால் உள்ளே போக வேண்டியது நீதான்.
I want you to notice another characteristic of Moses.
மோசேயினுடைய இன்னொரு குணாதிசயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
When he came out, yet being a prophet, being a great man that he was.
அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தும், ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தும், மகத்தானவன் தான், இருப்பினும் அவன் வெளியே வந்தபோது அவன் வார்த்தையோடு கூட வெளியே வந்தபோது அவன் மாறி இருந்ததை ஜனங்கள் கண்டார்கள்.
Something had happened to him.
அவனுக்கு ஏதோ காரியம் சம்பவித்து விட்டது.
When he came out with the vindicated word of that hour, the commandments, he was a changed person.
அந்த ரூபகாரப்படுத்தப்பட்ட மணி வேளையின் வார்த்தையோடு, கற்பனைகளோடு அவன் வெளியே வந்தபோது அவன் ஒரு மாறினவனாய் இருந்தான்.
And so will you be. When you come from behind that human veil that would laugh at a meeting like this.
இந்த விதமான கூட்டங்களை பார்த்து கேலி செய்கின்ற மனித திரையை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது,
that man who would stumble at divine healing and say the days of miracles is past.
தெய்வீக சுகத்தின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று கூறி தெய்வீக சுகத்தில் தடுமாறும் அந்த மனித திரையை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது நீங்களும் அதே விதமாய் ஒரு மாறினவனாக இருப்பீர்கள்.
You drop from behind that human veil there, the traditional veil.
அந்த மாம்சீக திரையை, அந்த பாரம்பரிய திரையை நீங்கள் களைந்து அதன் பின்னே இருந்து வெளியே வரும்போது,
everybody will know something happened to you.
உனக்கு ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள்.
Like our honorable brother Jim Brown. Imagine most Presbyterians are knows that something happened to him.
நம்முடைய கணத்துக்குரிய சகோதரன் ஜிம் பிரவுனை போன்று ஏறக்குரிய எல்லா பிரஸ்பிடேரியன்களும் என்று யூகிக்கிறேன், ஏதோ காரியம் அவர்களுக்கு சம்பவித்து விட்டது என்று அறிவார்கள்.
Because he come from behind a traditional veil.
ஏனென்றால் அவன் ஒரு பாரம்பரிய திரையின் பின்னே இருந்து வெளியே வந்தான்.
He saw something in the people that attracted him. and he came out from behind the veil.
அவனை கவர்ச்சித்து ஏதோ காரியத்தை அவன் ஜனங்களிடத்தில் கண்டு அந்த திரையின் பின்னே இருந்து வெளியே வந்தான்.
When you come out from behind the veil,
திரையின் பின்னே இருந்து நீங்கள் வெளியே வரும்போது,
you're being full view of the people, then that they can see that something has happened to you.
உங்களுக்கு ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது என்று ஜனங்கள் காணும்படியாக அப்பொழுது நீங்கள் ஜனங்களின் முழு பார்வையில் இருப்பீர்கள்.
The veil word to the unbeliever, but in full view of the believer.
அவ்விசுவாசிக்கு திரையிடப்பட்ட வார்த்தையாயும் ஆனால் விசுவாசிக்கோ முழு பார்வையில் இருக்கிறது.
Jesus Christ the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
Then it was God.
அப்படியானால் அது தேவன்.
In them days it was God in a man, his son Jesus Christ.
அந்நாட்களில் அது ஒரு மனிதனான அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த தேவனாயிருந்தார்.
We believe that not just a prophet, not just an ordinary man, ordinary human. It was God in Christ.
நாம் அதை விசுவாசிக்கிறோம். வெறுமனே ஒரு தீர்க்கதரிசி என்றல்ல, ஒரு சாதாரண மனிதன் என்றல்ல, ஒரு சாதாரண மானிடன் என்றல்ல, அது கிறிஸ்துவுக்குள் இருந்த தேவனாய் இருந்தது என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
God in a man, the fullness of the Godhead bodily in a man.
ஒரு மனிதனுக்குள் இருந்த தேவன், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது.
God in a man, now it's God in man.
ஒரு மனிதனுக்குள் இருந்த தேவன் இப்பொழுது மனிதர்களுக்குள் இருக்கும் தேவனாயிருக்கிறார். புரிகின்றதா?
The fullness of God in the Godhead bodily in his entire church.
தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருடைய முழு சபைக்குள் இருந்து கொண்டு
manifesting himself, fulfilling his word.
தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார்.
Now we find God all ages has had skin on him.
எல்லா காலங்களிலும் தேவன் தம்மேல் ஒரு தோலை வைத்திருந்தார் என்று நாம் கண்டறிந்தோம். புரிகின்றதா?
God has been hid behind a veil.
தேவன் திரைக்கு பின்னாக மறைக்கப்பட்டிருந்தார்.
It just reminds me of a little story that happened down in the south.
தென்பாகத்தில் சம்பவித்த ஒரு சிறு கதை அது எனக்கு நினைவுக்கு வருகிறது.
And so there's a Christian home.
அங்கே ஒரு கிறிஸ்தவ வீடு இருந்தது.
And in this Christian home they believed God.
அந்த கிறிஸ்தவ வீட்டிலே அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள்.
They thought that God protected them from all troubles, in which he does.
எல்லா தொல்லைகளிலிருந்தும் தேவன் அவர்களை பாதுகாக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர் அதை செய்கிறார். அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார். ஒரு சிறுவன் சுமார் 7 அல்லது 8 வயது
நிரம்பியவன்.
அவன் ஓய்வு நாள் பாடசாலைக்கு செல்வான். அவன் ஒரு அருமையான சிறு
பையன்.
ஆனால் அவன் புயலுக்கு பயப்படுவான், விசேஷமாக மின்னல் மின்னும் போது பயப்படுவான்.
And I told this to a man the other day when this piece had come out about this man being healed.
And ஒரு நாள் இதை நான் ஒரு மனிதனிடம் கூறினபோது இந்த மனிதன் சுகமடைந்தான் என்பதை குறித்து ஒரு துணிக்கை வெளிவந்தது.
The same minister said, they make a god out of you, Brother Branham.
அப்பொழுது இதே போதகன், சகோதரன் பிரண்ணாம் அவர்கள் உன்னை கொண்டு ஒரு தேவனை உண்டாக்கிறார் என்று கூறினான்.
Well, he was a critic, so I thought I'd just kind of break it off just a little bit, not to hurt, you know, but just kind of...
சரி, அவன் ஒரு குறை கூறுபவன் எனவே நான் நினைத்தேன் அவனை புண்படுத்தாமல் எப்படியாவது இதை அவனுக்கு விவரிக்க வேண்டும் என்று எண்ணி.
I said, is that too far from the scripture? To be that? See?
ஆண்டவிடமாக கூறுவது வேத பிரகாரமாக இருக்கிறது என்று கூற முடியாதபடியாய் இருக்கிறதா? பார்த்தீர்களா?
I said, no, it isn't. I said, because Jesus called prophets gods. See? That's right. God.
இல்லை, அப்படி கூற முடியாது. ஏனென்றால் தீர்க்கதரிசிகளை தேவன் என்று இயேசு அழைத்திருக்கிறாரே. புரிகின்றதா? அது சரியே, தேவன்.
And they say, well, you people try to take the place of God.
நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
That's not too far out. That's exactly what it is. It's exactly.
அது ஒன்று மிகையானது அல்ல. சரியாக அப்படியே தான் இருக்கிறது. சரியாக அப்படியே.
God manifested in flesh. Just as he promised.
அவர் வாக்களித்தது போலவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்.
This little family, we find it.
நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த சிறு குடும்பம்
which come to my mind just now.
நான் அவரிடம் ஒரு சிறு கதையை கூறினேன். அது இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்தது.
One night it came up a storm and mother said to Junior, said, "Now you go on upstairs, son, and go to bed."
ஒரு நாள் ஒரு புயல் உண்டானது. அப்பொழுது அந்த தாய் அச்சிறுவனம், மகனே நீ மாடிக்கு போய் படுக்க போ என்றான்.
Said, "Mom, I'm scared."
அவன், அம்மா எனக்கு பயமாக இருக்கிறது என்றான்.
He said, "Ain't nothing gonna hurt you. Go on up and go to bed."
அவளோ, உன்னை ஒன்று சேதப்படுத்த போவதில்லை, மேலே ஏறி போய் படுக்கைக்கு போ என்றார்.
Little Junior laid up there and the lightning flashing around the windows and the little fella got so nervous.
அந்த சிறுவன் மேலே போய் படுத்துக்கொண்டான். மின்னல் ஜன்னல்களை சுற்றிலும் மின்னுகிறது. சிறுவன் மிகவுமாக பயந்து போனான்.
Sticking his head under the cover and he could still hear the lightning, see the lightning flash on the windows and hear the thunder roar.
அவன் தன்னுடைய தலையை போர்வைக்குள் மூடிக்கொண்டான். அப்படியும் அவனால் மின்னல் ஜன்னல்களின் மேல் மின்னுவதை காணவும் இடிமுழக்கங்களை கேட்கவும் முடிந்தது. அவன் அம்மா என்று கூப்பிட்டான்.
She said, "What do you want, Junior?"
உனக்கு என்ன வேண்டும் சின்னவனே என்றாள் அவள்.
I said, "Come up here and sleep with me."
மேலே வந்து என்னோடு படுத்துக் கொள்ளுங்கள் என்றான்.
So she come up the steps like any good loyal mother would. She came up.
என்ற ஒரு அன்பும் பாசமும் கொண்ட ஒரு தாயை போன்று அவள் படிகளில் ஏறி மேலாக வந்தாள். மேலே வந்து
she took little Junior in her arms and she said,
அந்த சின்னவனை அப்படியே தூக்கி கரங்களில் அணைத்து வைத்துக் கொண்டு,
Junior, mother wishes to speak to you just a moment.
சின்னவனே, அம்மா உன்னிடம் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் என்றாள்.
Said, "All right, mama."
அதற்கு அவன் சரி அம்மா என்றான்.
Said, "Now you must bear this in mind."
அவள் சொன்னால், நீ இதை எப்பொழுதும் உன் மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்.
We go to church constantly. We read the Bible. We pray. We are a Christian family. We believe in God.
நாம் தொடர்ந்து சபைக்கு போகிறோம். நாம் வேதத்தை வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். நாம் தேவனில் விசுவாசமாயிருக்கிறோம். புயலடித்தாலும் மற்ற எதுவாய் இருந்தாலும் தேவன் நம்முடைய பாதுகாவலாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்றான்.
He said, "Mama, I believe every bit of that."
அவன் சொன்னான், நான் அவை ஒவ்வொன்றையும் நம்புகிறேன் அம்மா.
But say, "Well, that lightning's so close," he said, "I want a guy with skin on it."
ஆனால் அந்த மின்னல் அவ்வளவு நெருக்கமாய் வரும்போது அதனோடு எனக்கு தோல் போர்த்தின ஒரு தேவன் தேவையாய் இருக்கிறது என்றான்.
So I think not only Junior but all of us feel that way.
எனவே அந்த சின்னவனுக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோருமே அந்த வண்ணமாகவே உணர்கிறோம் என்று நான் நினைக்கிறேன்.
When we get together, when we pray one for the other,
நாம் ஒன்று கூடி வரும்போது, நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது, தோல் போர்த்தின தேவன் அதன் மேல் இருக்க விரும்புகிறோம். தேவன் எப்பொழுதுமே அவர் மேல் தோலை உடையவராய் இருந்தார் என்று நாம் கண்டறிந்தோம். மோசே அவரை கண்டபோது அவர் தம்மேல் தோலை உடையவராய் இருந்தார். அவர் ஒரு மனிதனை போன்றிருந்தார்.
When God was behind the curtains, he had skin on him.
தேவன் திரைக்கு பின்னால் இருந்தபோது அவர் தம்மேல் தோலை உடையவராய் இருந்தார்.
And God tonight in his church is veiled in his church with skin on it.
தேவன் இன்றிரவு அவருடைய சபையில் தம்மேல் தோலை உடையவராய் அவருடைய சபையில் திரையிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
He's still the same God tonight.
அவர் இன்னமும் இன்றிரவும் அதே மாறாதவராய் இருக்கிறார்.
We find it.
நாம் அதை கண்டோம்.
But now as ever, the skin veil is what catches the traditions.
ஆனால் இப்பொழுதோ எப்பொழுதும் போல் தோலை உடையவராய் இருக்கிறார். அதைதான் பாரம்பரியங்கள் பற்றிக் கொள்ளுகிறது.
They just can't believe it. That's God making the people act like that.
ஜனங்களை அந்த விதமாய் நடத்தி கொள்ள வைக்கிறது தேவன் தான் என்று அவர்களால் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறார்கள்.
See, it's because God's veiled in his church.
புரிகின்றதா? காரணம் என்னவென்றால், தேவன் தம்முடைய சபையில் தம்மை திரையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் மேல் தோலை போர்த்து திரையிட்டுக் கொண்டிருக்கிறார்.
That's right. He's hid from the unbeliever and revealed to the believer. Yes, sir.
அது சரியே. அவிசுவாசியிடத்திலிருந்து அவர் தம்மை மறைத்துக் கொண்டு விசுவாசிக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமையா?
Now, when the tradition veil is of traditions of the elders and the word is broke through,
அவர்களுடைய முன்னோர்களின் பாரம்பரிய திரையை வார்த்தை ஊடாக கிடைத்துக் கொண்டு போகும்போது இன்றைக்கும் நிச்சயமாக அப்பொழுது வெளிப்படையாய் காணக்கூடியதாய் ஆகி நாம் அவரை காண்கிறோம். தேவன் மீண்டுமாய் மனித மாம்சத்தில் திரையிட்டுக் கொண்டார்.
Hebrews 1 said so, and also Genesis 18.
எபிரேயர் ஒன்று அவிதமாக கூறுகின்றது, ஆர் யாகமும் பதினெட்டும் கூட.
Remember, God was a man standing there eating and talking with Abraham and told what Sarah was doing in the tent behind it.
உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, தேவன் ஒரு மனிதனாக அங்கே நின்று கொண்டு புசித்துக் கொண்டும் ஆபிரகாமுடன் பேசிக் கொண்டும் தமக்கு பின்னால் இருக்கும் கூடாரத்தில் சாராள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறிக்கொண்டிருந்தார்.
And Jesus said, as it was in the days of Sodom, so shall it be at the coming of the Son of Man.
சோதோமின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்று இயேசு கூறினார்.
Deity veiled again in human flesh.
தெய்வம் மீண்டுமாய் தன்னை மனித மாம்சத்தில் திரையிட்டுக் கொண்டார்.
Now remember, Jesus didn't say when the Son of God is being revealed.
இப்போது நினைவிருக்கட்டும், தேவகுமாரன் வெளிப்படுத்தப்படும் போது என்று இயேசு கூறவில்லை.
In Luke, the 17th chapter, I believe, and about the 21st verse, somewhere along there.
லூக்கா 17 அதிகாரத்தில் 20 21 வசனத்தில் அங்கு எங்கேயோ.
He said, and when the Son of Man is being revealed.
மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் போது என்று அவர் கூறியிருக்கிறார்.
The Son of Man back in and the church again, revealed in human beings.
மனுஷகுமாரன் மீண்டும் சபைக்குள் மனிதர்களுக்குள் வெளிப்படுத்தப்படுகிறார்.
Not Son of God, but the Son of Man again, back in his church again, in the last days.
தேவகுமாரன் அல்ல, மனுஷகுமாரன் மறுபடியுமாய் அவருடைய சபைக்குள் கடைசி நாட்களில் மீண்டுமாய் இருக்கிறார்.
We find that he promised that in God's promises.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் அவர் அதை வாக்களித்திருக்கிறார் என்று நாம் கண்டோம்.
We notice another thing in the Old Testament.
நாம் இன்னொரு காரியத்தை கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில்
I have a scripture here in Exodus.
நான் இங்கே யாத்திராகமத்திலிருந்து வேத வார்த்தைகளை குறித்து வைத்திருக்கிறேன்.
That the old badger skins, what did it do?
அந்த பழைய தகசு தோல் அது என்ன செய்தது?
It hid the glory of God from the people. The badger skins.
அந்த தகசு தோல் தேவனுடைய மகிமையை ஜனங்களிடத்திலிருந்து மறைத்தது.
The people couldn't see it because it was a skin that held it.
ஜனங்களால் அதை காண முடியாததற்கு காரணம் அங்கே ஒரு தோல் அதை உள்ளடக்கிக் கொண்டிருந்தது.
The skin was, the glory of God was behind the skin.
தேவனுடைய மகிமையானது அந்த தோலுக்கு பின்னால் இருந்தது.
And now the glory of God is behind your skin.
இப்பொழுதோ தேவனுடைய மகிமையானது உங்களுடைய தோலுக்கு பின்னாக இருக்கிறது.
And the traditions don't see it.
அது உண்மை, பாரம்பரியங்களால் அதை காண முடியாதது.
It's inside the veil where his word was.
அது திரைக்கு உள்பக்கமாக இருக்கிறது, அங்கேதான் அவருடைய வார்த்தை இருக்கிறது.
What was on the inside of that skin, back there, the old badger skins?
அங்கே அந்த நாட்களில் அந்த தகசு தோலின் பின்னாக என்ன இருந்தது?
Which there was no beauty we should desire.
அங்கே நாம் விரும்பத்தக்கதான ஏதும் அழகங்கே இல்லை.
And when it was made flesh and dwelt among us, it was still no beauty we should desire.
அது மாம்சமாகி நமது மத்தியிலே வாசமாய் இருந்த போதும் அங்கே நாம் விரும்பத்தக்கதாக அழகேதும் இல்லை.
And now the same thing is today.
இப்போதும் அதே காரியம்தான் இன்றைக்கும் இருக்கிறது.
There's nothing in a man or a woman that can be desired.
விரும்பத்தக்கதாக ஒரு மனிதனுக்குள்ளாகவோ அல்லது ஸ்திரீக்குள்ளாகவோ அங்கே ஒன்றும் இல்லை.
But what's in behind there? That's what it is.
ஆனால் அது அங்கே பின்னாக இருந்தது, அதுதான் இது.
Why say that fellow, I know he used to be a drunkard, he used to do this.
நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியும் அவன் ஒரு குடிகாரன்.
I don't care what he used to do, what's hid behind that skin.
அவன் இதையெல்லாம் செய்வதுண்டே என்று, அவன் என்ன செய்வதுண்டு என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அந்த திரைக்கு பின்னாக என்ன இருக்கிறது?
What is behind there? That's what counts. That's what the people is blinded.
அந்த திரைக்கு பின்னாக என்ன இருக்கின்றதோ அதுதான் கவனிக்க வேண்டிய காரியம். ஜனங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
The skin blinds the people. See?
தோலான ஜனங்களை குருடாக்குகிறது. புரிகின்றதா?
They say, I remember that woman used to, I know what she used to, but what about now?
எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அவர் இதை செய்வதுண்டு என்று அவர்கள் கூறலாம். அவன் என்ன செய்வதுண்டு என்று எனக்கு தெரியும், ஆனால் அதை குறித்து இப்பொழுது என்ன?
Them skins, that was once on a badger, but now it's hiding the glory of God.
புரிகின்றதா? அந்த தோல் முன்பெல்லாம் தகசு தோலின் மேல் இருந்தது, ஆனால் இப்பொழுது அது தேவனுடைய மகிமையை மறைத்துக் கொண்டிருக்கிறது.
God is housed behind it. It was on an animal, but there is housing the glory of God.
அதற்கு பின்னாக வைத்துக் கொண்டிருக்கிறது அது ஒரு மிருகத்தின் மேல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ அது தேவனுடைய மகிமையை தனக்கு பின்னாக வைத்துக் கொண்டிருக்கிறது.
And so can your skin be changed tonight to be made a housing place for God, God dwelling in humanity.
உங்களுடைய தோலும் அந்த விதமாகவே மாற்றப்படக்கூடும், தேவன் தங்கி தரிக்கும் ஒரு ஸ்தலமாக ஆகக்கூடும், மானிட வர்க்கத்துக்குள் வாசம் பண்ணும் தேவனாக.
Not the old badger skins. We find out behind it was inside of there was the Word.
கவனியங்கள், அந்த பழைய தகுசு தோல் இங்கே நாம் பார்க்கிறோம், அதற்கு பின்னாக அங்கே உள்ளே வார்த்தை வைக்கப்பட்டிருந்தது.
And the word there also was the shoe bread.
அங்கே சமுகத்தப்பமும் வைக்கப்பட்டிருந்தது.
The ark was sprinkled. And what was it? The Shekinah glory was in there.
உடன்படிக்கையின் மேல் தெளிக்கப்பட்டிருந்தது அது என்ன? ஷெக்கினா மகிமை அங்கே உள்ளே இருந்தது.
Now the word is a seed. And it cannot bring forth until the sun strikes it.
இப்பொழுது வார்த்தை ஒரு வித்தாய் இருக்கிறது, சூரியன் அதன் மேல் பிரகாசிக்காமல் அது பலனை கொண்டு வர முடியாது.
The sun's got to be upon the seed to make it bear, to make it come forth.
அது பலன் தரும்படியாக சூரியன் அதன் மேல் பட வேண்டும், அப்பொழுது பலனை வெளிக்கொண்டு வரும்.
And that's the only way you take the word. See, take the word of God in your heart and walk into the Shekinah glory.
அந்த ஒரே வழியில் தான் உங்களால் வார்த்தையை எடுக்க முடியும். புரிகின்றதா? தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொண்டு ஷெக்கீனா மகிமைக்குள்ளாக நடவுங்கள்.
And when you do, it'll bring shoe bread manna that's only given for a separated people.
நீங்கள் அப்படி செய்யும்போது அது சமூக தப்பத்தை மன்னாவை கொண்டு வரும். அது வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும்.
The only thing that can eat it, is permitted to eat it, is just the people who are permitted.
அதை புசிக்கக்கூடிய ஒரே காரியம், அதை புசிக்க அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே.
Paul said you're changing from glory to glory.
கவனியங்கள், மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் என்று இங்கே பவுல் கூறுகிறான்.
You see, finally it comes to its back to its original glory.
உங்களுக்கு புரிகின்றதா? முடிவிலே அது அதனுடைய முதல் மகிமைக்கு வருகிறது.
This is like a seed of a morning glory, the seed of a flower.
காலை மகிமையின் வித்தை போன்றது இருக்கிறது, ஒரு புஷ்பத்தின் விதை.
It falls into the ground, a seed of corn falls into the ground.
அது நிலத்தில் விழுகிறது, கோதுமை மணியான நிலத்தில் விழுகிறது.
What's the first thing? It comes up and it's a little sprout.
முதலாவது என்ன காரியம்? அது வெளி கிளம்பி வருகிறது, சிறிய முளை கிளம்பி வருகிறது.
Then it goes to a tassel. Then from a tassel back to its original grain.
பின்னர் அது ஒரு தண்டாக மாறுகிறது, பின்னர் ஒரு தண்டிலிருந்து மூல மணியாக திரும்புகிறது.
Well, that's exactly what the church has done.
சரியாக அதையே தான் சபை செய்துள்ளது.
It come from Luther, Wesley, and now back to the original grain, back to its original glory.
அது லூதரிடத்திலிருந்து வெஸ்லிடத்திலிருந்து இப்பொழுது அது மூல மணிக்கே திரும்பினது, அதனுடைய மூல மகிமைக்கு திரும்பினது.
Back to the glory was at the beginning.
அது ஆதியில் இருந்ததானே, அதன் மூல மகிமைக்கு திரும்பினது.
The sun that rose in the east is the same sun that's manifesting the same thing in the west.
கிழக்கில தோன்றின அதே சூரியன் அதே காரியங்களை வெளியரங்கமாக்கிக் கொண்டு அதே மேற்கில் இருக்கிறது.
Changing from glory to glory.
மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறது.
It changed from the pagan down into Luther and from Luther down into Wesley.
அது அஞ்ஞானத்திலிருந்து ரூத்தருக்குள்ளாகவும் லூத்தரிலிருந்து வெசிலிக்குள்ளாகவும்
from Wesley out into Pentecost and on and on.
வெஸ்லியிலிருந்து பெண்டகோஸ்துக்குள்ளாகவும் இப்படியாய் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது.
Changing from glory to glory. Producing the hidden manna.
மறைவான மன்னாவை உண்டாக்கி கொண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு போகிறது.
And now it's right to bring him back exactly like he was at the beginning.
இப்பொழுதோ அவர் ஆரம்பத்தில் இருந்த வண்ணமாகவே திரும்பி அப்படியே சரியாக அவரையே கொண்டு வரத்தக்கதாய் முதிர்ச்சி அடைந்திருக்கிறது.
The same ministry, the same Jesus, the same power, the same Holy Ghost.
அவருடைய அதே ஊழியம், அதே இயேசுவானவர், அதே வல்லமை, அதே பரிசுத்தாவி.
The same one that come down on the day of Pentecost is the same Holy Ghost that's manifested today.
பெண்டெகோஸ்தினாலி கீழே இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியாயிருக்கிறார்.
from glory to glory to glory as back to its original seat with the baptism of the Holy Ghost.
மகிமையே மகிமை அடைந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அதன் மூல வித்துக்கு திரும்ப சென்று
to the same signs, same wonders, same baptism, same kind of people acting the same way.
அதே அடையாளங்களையும் அதே அற்புதங்களையும் அதே ஞானஸ்தானத்தையும் அதே விதமான ஜனங்கள் அதே விதமாக நடந்து கொண்டும்
with the same power, the same sensation.
அதே வல்லமையோடும் அதே உணர்ச்சிகளோடும் இருக்கிறது.
It's from glory unto glory.
அது மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு போகிறது.
And the next will be changed from this glory into a body like his own glorious body where we shall see him.
அடுத்து நடக்கின்றது இந்த மகிமையிலிருந்து நாம் அவரை காணும் போது அவருக்கு இருக்கும் அதே போன்ற மகிமையான சரீரத்திற்குள்ளாக மாறுவோம்.
Abraham saw the same.
ஆபிரகாம் அதே காரியத்தை கண்டான்.
Now notice, we see how it was changed.
இப்பொழுது கவனியுங்கள் அது எப்படி மாற்றப்பட்டது என்று நாம் பார்ப்போம்.
Since Calvary, we are invited to share his glory.
கல்வாரி முதற்கொண்டு அவருடைய மகிமையை பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
Now in 1 Corinthians 12, we are baptized into his body.
1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்று இருக்கிறது.
By one spirit we are all baptized, not by one water, one spirit we are all baptized.
ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒரே தண்ணீரினால் அல்ல, ஒரே ஆவியினாலே நாம் யாவரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
That's right. Now, and then we become part of him.
அது சரியே. பின்னர் நாம் அவரில் ஒரு பகுதியாக ஆகிறோம்.
I hope I'm not keeping you too long. See, I hope I'm not.
நான் உங்களை அதிக நேரம் காக்க வைக்கவில்லை என்று நினைக்கிறேன். புரிகின்றதா? நான் அதிக நேரம் காக்க வைக்கவில்லை என்று நினைக்கிறேன்.
But it's just like a great symphony that's playing out or acting out a drama.
ஆனால் அது ஒரு மகத்தான இசை தொகுப்பு வாசிக்கப்படுவது போன்று அல்லது ஒரு நாடகம் நடிக்கப்படுவது போன்று இருக்கிறது.
I don't know too much about symphonies or drama.
எனக்கு இசை தொகுப்பை பற்றியோ அல்லது நாடகத்தை பற்றியோ அதிகம் தெரியாது.
But I was watching this play talking about Carmen.
கார்மென் என்ற நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கும் போது பார்த்திருக்கிறேன். நான் அது குறித்து பேசிக் கொண்டிருந்தேன்.
When my daughter and Emma was in it and they were playing in this symphony in Carmen.
என்னுடைய மகளும் மற்றவர்களும் அதில் பங்கேற்றிருந்தனர்.
This acting out, the music was acting out the same thing.
அந்த இசை தொகுப்பை அப்படியே அவர்கள் நடித்து காட்டினர்.
That's what it is when you're baptized by the Holy Spirit into Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் போதும் அது அதே விதமாக இருக்கும்.
Now see, many of you have read or heard the story of the great Russian composer who composed Peter and the Wolf.
இப்பொழுது பாருங்கள், மகத்தான ருஷிய தொகுப்பாளரால் தொகுக்கப்பட்ட பீட்டரும் ஓநாயும் என்ற கதையை உங்களில் அநேகர் படித்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். அவர்கள் அதை அடையாளங்கள் முதலானவர்களை கொண்டு நடித்து
காட்டினர். அந்த
கதையை அறிந்த எவரும், அதாவது அதை காகிதத்தில் இருந்து படிக்கக்கூடியவர்கள்,
and can hear that symphony, how it's acting that out, the drama, playing it out.
அந்த இசை தொகுப்பை கேட்கக்கூடியவர்கள் எப்படியாய் அது நடிக்கப்படுவதை நாடகமாய் நடித்து காட்டுபவர்களுக்கு,
well, they know every change. They can look at you and see the change.
ஏன் அவர்களுக்கு தெரியும், அவர்களால் அதை நோக்கி பார்த்து அந்த மாற்றத்தை காண முடியும்.
But now what happens if the composer writes something and we find out that it isn't just acted outright.
ஆனால் இப்பொழுது அந்த தொகுப்பாளன் ஏதோ காரியத்தை எழுதி அது சரியான விதமாக நடித்து காட்டப்படவில்லை என்றால் என்ன சம்பவிக்கும்?
We find out then that there's something that happens, there's something like him.
அங்கே ஏதோ சம்பவிக்கிறதென்றும் அதை அறிந்து கொள்ள முடியாத குறைபாடு இருக்கிறதையும் நீங்கள் கண்டறிவீர்கள்.
When we see them, he who composed it is made it up and wrote it out.
அதை தொகுத்தவன் அதை தொகுத்து அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறான்.
And then the symphony is playing it, hits a wrong note.
பின்னர் அந்த இசை தொகுப்பு இசைக்கப்படுகிறது, ஆனால் தப்பு தாளத்தை கொடுக்கிறது.
There's something wrong. The director gave the wrong motion. See?
அங்கு எங்கோ தவறு ஏற்பட்டிருக்கிறது. இயக்குபவர் சரியான அசைவை கொடுக்கவில்லை. புரிகின்றதா?
That's what's the matter today, my Lutheran brother.
என்னுடைய லூத்தரன் சகோதரனே, இன்றைக்கு காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது.
My Baptist brother, my Pentecostal brother, all my brethren from all different denominations, that's what it is.
என்னுடைய பாப்டிஸ்ட் சகோதரர்களே, என்னுடைய பெந்தேகோஸ்து சகோதரர்களே, எல்லா வித்தியாசமான சாபங்களும் இருக்கின்ற என்னுடைய சகோதரர்களே, இன்றைக்கு காரியம் ஆண்டவிடமாக தான் இருக்கிறது. புரிகின்றதா? ஏதோ லூத்தரின் காலத்தின் தாளத்தை அல்லது வெஸ்லியின் காலத்தின் தாளத்தை கொடுக்க அதை போன்று இப்பொழுது முயற்சிக்கிறீர்கள்.
When the actually the music sheet here shows that it's another
சரியாக பார்த்தால் இசை தாளானது அது இன்னொரு காலத்தினுடையது என்று கூறுகிறது. பாருங்கள், புரிகின்றதா?
We can't live in the light of Luther. He was a reformer.
நாம் லூத்தர் காலத்து வெளிச்சத்தில் ஜீவிக்க முடியாது. அவன் ஒரு
சீர்திருத்தக்காரன்.
அவனுடைய ஊழியத்தின் பகுதியை நாம் பாராட்டுகிறோம். அந்த பகுதியை நாம் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுதோ நாம் அதையெல்லாம் கடந்து புத்தகத்தின் பின்பாகத்துக்கு வந்து விட்டோம். புரிகின்றதா? நாம் அதை அந்தவிதமாக இசைக்க கூடாது. என் சகோதரர்களே, உங்களால் அதை செய்யக்கூடியதான ஒரே ஒரு வழி இதுதான். உலக சகோதரர்களே, உலகின் வித்தியாசமான பல பாகங்களைச் சேர்ந்த என் சகோதரரே, அதை செய்வதற்கு அந்த நடத்துகிறவனுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது.
He has to get in the same spirit that the composer was in.
அதை தொகுக்கும் போது தொகுத்தவனுக்கு இருந்த அதே ஆவிக்குள்ளாக அதை நடத்துபவன் இருக்க கூடுமானால் அப்பொழுது அதை அவனால் சரியா செய்ய முடியும். சபையானது இசை தொகுப்பு
தானே.
உலகமானது இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது.
When the church and the composer and the director all get in the spirit of the composer,
சபையும் இசை தொகுத்தோனும் நடத்துகிறவனும் எல்லாருமாய் அதை தொகுத்தோனுடைய ஆவிக்குள் ஆகும்போது,
then when they say the days of miracles is past, it don't hit the right note.
அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது என்று அவர்கள் சொல்லும் வேளையிலே அது சரியான தாளத்தை தராது.
But when it gets in the right swing of it, in the right spirit of it,
ஆனால் அது தன்னுடைய சரியான போக்கிற்குள் சரியான ஆவிக்குள்ளும் போகும்போது அது சரியா இருக்கும்.
How are you going to do it until the spirit comes down on the composer? Amen.
அதை தொகுத்தோனுடைய ஆவி கீழே இறங்கி வரும் மட்டில் உங்களால் அதை எப்படி செய்ய முடியும்? ஆமேன்.
Then when you say the days of miracles never passed, the symphony cries out, Amen.
அற்புதங்களின் நாட்கள் கடந்து போகவில்லை என்று நீங்கள் கூறும்போது அந்த இசை தொகுப்பு ஆமென் என்று சத்தமிடும்.
When we hit say Jesus Christ the same yesterday, today, and forever, the symphony cries out, Amen.
இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் ஆனவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் தொடும்போது அந்த இசை தொகுப்பு ஆமென் என்று சத்தமிடும்.
You shall receive power after this the Holy Ghost has come upon you. The symphony cries, Amen. I got it.
இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று இசை தொகுப்பு கூறும்போது ஆமென், நான் அதை பெற்றுக் கொண்டு விட்டேன் என்று சத்தமிடும். இனி அதை குறித்து யூகிக்கும் காரியம் அல்ல. முழு இசை தொகுப்பும் வார்த்தையோடு இசைந்து போகின்றது. அப்படியே இசைந்து போகிறது. அதுதான் காரியம். ஓ, அது ஒரு அற்புதமான காரியம்.
The director and the composer must be in the same spirit, and so must the musicians be in the same spirit to act it all out.
நடத்துபவனும் தொகுத்தவனும் ஒரே ஆவிக்குள் இருக்க வேண்டும். அதே விதமாக கருவிகளை இசைப்பவர்களும் அதெல்லாவற்றையும் நன்றாக அப்படியே நடிக்க இசைக்க அவர்களும் அந்த ஆவிக்குள் இருக்க வேண்டும்.
And the world is wondering what's going on.
என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகம் வியந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிசத்தை குறித்து பேசுகிறார்கள், எனக்கு அது அலுத்து போய்விட்டது.
And all this integration and everything else and segregation, oh mercy.
இந்த எல்லா ஒன்று கூடுதலும் பிரிவுகளும் ஓ இரக்கம்.
Such all this nonsense when the coming of the Lord is at hand.
கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கையில் இன்னும் எல்லா அர்த்தமற்ற காரியங்களா?
There's something hidden wrong.
அங்கே ஏதோ தவறான தாளம் இருக்கிறது.
I'm afraid that the director got the directors got out of the spirit of the composer.
Angengo nadathukiravar thoguthavarin aavilirundu velagi poi irukkar endra anjigiren.
When we get that composer spirit, that original power of God,
naam anda thoguthavarin aaviyai anda moola devanudaiya vallamaiyai petrukollumbodhu,
that the Bible said man of old was moved by the Holy Ghost to write this Bible.
தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இந்த வேதாகமத்தை எழுதினார்கள் என்று வேதம் கூறுகிறது.
You see them two Chinese pieces of paper will come together just like God's Bible and a believer will come together.
தேவனுடைய வேதமும் ஒரு விசுவாசியும் இணைகிறது போன்று அந்த சீனர்களின் இரண்டு துண்டு காகிதங்களும் ஒன்றாய் இணைகிறதை காண்பீர்கள்.
Because they're both in the same spirit, they're both the same thing, they dovetail right straight together.
ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஆவியாய் இருக்கிறார்கள். அவை இரண்டும் ஒரே காரியங்கள். அவைகளிடம் சரியாக அப்படியே ஒன்றாக பொருந்துகிறது.
What we need today is directors. That's right.
ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்றால் நடத்துபவர்கள். அது சரி.
Back to the word. Back and believe it, just as it said.
வார்த்தைக்கு திரும்புதல். திரும்பி அப்படியே அது கூறின வண்ணமாய் விசுவாசிப்பது.
Then you see the God himself.
அப்பொழுது நீங்கள் தேவனை தாமே காண்பீர்கள்.
That's the unfailing. The drama's made real.
அதுதான் திரை நீக்கப்படுதல். நாடகம் மெய்ப்பொருளாக்கப்படுகிறது.
Today they say, well, he's a historical God.
சரி, அவர் ஒரு வரலாற்றின் தேவன் என்று இன்றைக்கு அவர்கள் கூறுகிறார்கள்.
We know he crossed the Red Sea. He did all this and he was in the fiery furnace with the Hebrew children.
அவர் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார் என்று நாங்கள் அறிவோம். அவர் இவை யாவையும் செய்தார். எபிரேய பிள்ளைகளோடு அவர் அக்கினி சூளையில் இருந்தார் என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
What good's a God of history if he isn't the same today?
இன்றைக்கும் அவர் அதே தேவனா இல்லை என்றால் ஒரு வரலாற்றின் தேவனால் என்ன நன்மை?
Man is ever glorifying God for what he did do, thinking of what he will do and ignoring what he's doing.
மனிதன் எப்பொழுதும் தேவன் செய்தவளுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவர் செய்ய போகிறவைகளுக்காக அதை குறித்து சிந்திக்கிறான். ஆனால் அவர் செய்து கொண்டிருக்கிறதையோ அசட்டை செய்கிறான்.
That's just in man to do that.
அதை செய்ய அதுதான் மனிதனுக்குள்ளாக இருக்கிறது.
It's the same thing today, my brother. It's the very same thing.
இன்றைக்கும் அதே காரியம் தான் என் சகோதரர்களே. அதே காரியம் தான் அது.
Oh my, let's get back and get the symphony playing right where we are the world can see.
ஓ என்ன, நாம் திரும்பி உலகம் காணக்கூடிய இடத்தில் அந்த இசை தொகுப்பை சரியாக இசைக்கும்படி செய்வோமாக.
Jesus said, if I be lifted up from this earth, I'll draw all men unto me. And he's the same yesterday, today, and forever.
இயேசு சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளுவேன் என்று. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
Let the directors get in the right spirit with the musicians and with the composer. Everything will be all right.
நடத்துகிறவர்கள் இசைப்பவர்களோடும் தொகுத்தவரோடும் சரியான ஆவியோடு இணையட்டும். எல்லா காரியங்களும் சரியாயிருக்கும். அப்பொழுது அதை குறித்து யூகிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 13:8 அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. அப்போஸ்தலர் 2 நாம் அவரோடு அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறோம். நாம் அவர்களோடு அதே ஞானஸ்தரத்தோடும் அதே காரியங்களோடும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது அவர் இருந்த எல்லாமும் அவர் இருக்கின்ற எல்லாமும் அவர் இருந்த எல்லாமுமே அவர் இருக்கின்ற எல்லாமும் நாமாக இருக்கிறோம். சரியாக அப்படியே.
Just like if I want to be a true American.
இதை போன்றே நான் ஒரு உண்மையான அமெரிக்கனாக இருக்க விரும்பினால்,
I've got to be identified with everything she was, everything she is.
அவள் இருந்ததான எல்லா காரியங்களோடும் அவள் இருக்கின்ற எல்லா காரியங்களோடும் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்க வேண்டும்.
I've got to be identified with it. If I am a true American.
நான் ஒரு உண்மையான அமெரிக்கனாக இருந்தால் நான் அவளோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும்.
If I am a true American, then I landed on Plymouth Rock. Amen. I did.
நான் ஒரு உண்மையான அமெரிக்கனாக இருந்தால் நான் பிளைமவுத் ராக்கில் இறங்கி இருக்க வேண்டும். ஆமென். நான் இறங்கினேன்.
If I'm an American, so did you. You landed on Plymouth Rock with the Pilgrim Fathers.
நான் ஒரு அமெரிக்கனாக இருந்தால் அவரிடமே நீங்களும் புனித யாத்திரை பிதாக்களோடு நீங்களும் பிளமுத்ராக்கில் இறங்கினீர்கள்.
On Plymouth Rock, when they landed out there, I was with them. So was you, everybody.
பிளமுத் ராக்கில் அவர்கள் வந்து இறங்கிய போது நான் அவர்களோடு இருந்தேன். நீங்களும் அப்படியே எல்லோருமே.
I rode with Paul Revere, right down the road to warn her of danger.
ஆபத்தை எச்சரிக்க நான் பால் ரிவீருடன் பாதையில் சவாரி செய்து சென்றேன். அது முற்றிலும் சரியே. இங்கே கீழே இருக்கும் வேலி போர்ஜில் நான் படிக்கட்டி நிறைந்த டெலவரேயை ஒரு கூட்ட யுத்த வீரரோடு கடந்தேன். அவர்களில் பாதி பேருக்கு பாதரட்சைகள் கூட கிடையாது. அதற்கு முன்பாக நான் ஜார்ஜ் வாஷிங்டனோடு கூட இரவு முழுவதுமாக
ஜெபித்தேன்.
ஒரு தரிசனத்தை இருதயத்தில் கொண்டவனாய் நான் டெலவரை கடந்தேன். நாம் அமெரிக்கர்கள். ஆமையா, வேலி போர்ஜில் நான் நிச்சயமாக இதை
செய்தேன்.
மூல நன்றி செலுத்தின பிதாக்களோடு கூட நானும் நன்றியை தெரிவித்தேன். நான் தேவனுக்கு நன்றியை செலுத்தினேன்.
If I'm a real American, I was identified there at that table.
நான் உண்மையானவர் அமெரிக்கனானால் நான் அந்த மேஜையில் அங்கே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
If I'm a real American, I was identified when I stood with Stonewall Jackson.
நான் ஒரு உண்மையான அமெரிக்கனானால் நான் ஸ்டோன்வெல் ஜாக்சனோடு நின்றபோது நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
If I'm a real American, I was identified at the Boston Tea Party. Yes, sir.
நான் ஒரு உண்மையான அமெரிக்கனானால் பாஸ்டன் டீ பார்ட்டியின் போது நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா.
When we refuse to have things pulled over our eyes.
அப்பொழுது நாம் நம்முடைய கண்களுக்கு மறைவாக செய்கிற காரியங்களை ஏற்க மறுத்தோம். நான் உண்மையான அமெரிக்கனானால் அங்கே நான் அதனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா. ஓ
என்ன,
முதல் 4ஆம் தேதி ஜூலை மாதம் 1776 நான் சுதந்திரமணியை அடித்தேன்.
I'll ring the Liberty Bell here and declare that we are independent.
நான் சுதந்திரமணியை அடித்து நாங்கள் சுதந்திரமானோம் என்று அறிவித்தேன்.
To be a real American, I had to.
ஒரு உண்மையான அமெரிக்கனாய் இருக்க நான் செய்ய வேண்டியதாய் இவைகள் இருக்கிறது.
I was identified with her shame in the revolutionary. When brother fought against
சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் சண்டையிட்ட புரட்சியில் அவளுடைய அவமானத்தோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
I've got to bear her shame the same as I have to bear her glory. If I'm an American, I have to be.
அவளுடைய மகிமை நான் தாங்கிக் கொண்டது போலவே அவளுடைய அவமானத்தை நான் தாங்கிக் கொள்ள வேண்டியதா இருந்தது. நான் ஒரு அமெரிக்கனானால் நான் அப்படி இருந்தாக வேண்டும்.
I was identified with her. Yes, sir.
நான் அவளோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா.
I was identified at Gettysburg down there when Lincoln made his speech. Yes, sir.
லிங்கன் அவர்கள் தம்முடைய உரையை ஆற்றின போது நான் அங்கே கெட்டிஸ்பர்கில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா.
I was on Wake Island over that bloody soldier's body.
ரத்தம் தோய்ந்த போர் வீரர்களின் சரீரங்களின் மேல் பேக் ஐலண்டில் நான் இருந்தேன்.
I rose in Wake Island on Guam. I helped hoist that flag.
நான் பேக் ஐலண்டில் எழும்பி நின்றேன். குவாமில் நான் கொடியை நாட்ட நான் உதவி செய்தேன்.
I'm a real American. Amen.
நான் ஒரு உண்மையான அமெரிக்கன். ஆமேன்.
Oh, she is. I am proud of it. Yes, indeed.
அவள் என்னவில்லாமோ நானும் அதுவே. அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ஆம், நிச்சயமாக. அமெரிக்காவுக்கு இருந்தது எல்லாவற்றிலும் அவளுக்கு இருக்கின்றது எல்லாவற்றிலும் ஒரு அமெரிக்கனாய் இருக்க நான் இன்னமும் அதுவாக இருக்கிறேன்.
Everything she was, I have to be because I'm identified with her.
அவள் இருந்த எல்லாவற்றிலும் நான் இருந்தாக வேண்டுமென்றால் நான் அவளோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறேன்.
Same thing by being a true Christian.
ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பதிலும் அதே காரியம்தான். நீ அதனோடு கூட அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும்.
I preached with Moses and with Noah and warned the people of their oncoming judgment to be a real Christian.
நான் மோசேயோடு பிரசங்கித்தேன். நோவாவோடு இருந்தேன். வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்களை எச்சரித்தேன்.
I was with Moses at the burning bush. I saw the pillar of fire. I saw his glory.
ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பதற்கு பற்றி எரிகின்ற புதிரின் அருகே நான் மோசேயோடு கூட இருந்தேன். நான் அக்கினி சம்பத்தை கண்டேன். நான் அவருடைய மகிமையை கண்டேன். நான் அங்கே வனாந்திரத்திற்குள்ளாக மோசேயோடு கூட
இருந்தேன்.
ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க தேவன் இருந்ததான எல்லா காரியங்களிலும் நான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியவனாய் இருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவராய் இருக்க.
I seen his glory. I heard his voice. Don't try to explain it away from me now because I was there.
நான் அவருடைய மகிமையை கண்டேன். நான் அவருடைய சத்தத்தை கேட்டேன். விளக்கி கூறி அதை என்னிடத்திலிருந்து எடுத்து வெளியே எரிய பிரயாசிக்காத ஏனென்றால் நான் அங்கே இருந்தேன்.
I know what I'm talking about. I seen what happened. Yes, sir.
நான் இதை குறித்து பேசுகிறேன் என்று நான் அறிவேன். என்ன சம்பவித்தது என்று நான் கண்டேன். ஆமையா,
I was at the Red Sea.
நான் திவந்த சமுத்திர தண்டை இருந்தேன்.
When I seen the Spirit of God move down and part the water from one side.
அப்போது தேவனுடைய ஆவியானது அசைந்து கீழே இறங்கி வந்து ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு தண்ணீரை பிரித்தது.
Not through a bunch of reeds that you're trying to say that.
ஒரு நாணல் கூட்டத்தின் ஊடாக அல்ல, இன்றைக்கு அதைதான் கூற அவர்கள் முயற்சிக்கிறார்கள்.
But through about a 90-foot sea.
ஆனால் அவர்களோ 90 அடி ஆழமுள்ள சமுத்திரத்தின் ஊடாக கடந்து சென்றார்கள்.
I seen the Spirit of God. I walked with Moses through that dry ground across that Red Sea.
நான் தேவனுடைய ஆவியை கண்டிருக்கிறேன். சிமந்த சமுத்திரத்தின் ஊடாக உலர்ந்த தரையில் நான் மோசையோடு கூட நடந்தேன்.
I stood the Mount Sinai and seen the thunder and lightning falling.
நான் சீனாய் மலையண்டை நின்று இடியையும் மின்னல்களையும் கண்டேன்.
I eat manna with them out there. I drink from that rock. I'm still doing it tonight.
நான் அங்கே அவர்களோடு மன்னா புசித்தேன். அந்த கண்மலையிலிருந்து வந்து தண்ணீரை குடித்தேன். அதை இன்னமும் இன்றிரவும் செய்து கொண்டிருக்கிறேன்.
I was identified with the manna eaters.
மன்னா புசிப்பவர்களோடு கூட நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
I was identified with them who drank from the rock.
அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்களோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
I was also identified when Joshua blew a trumpet and the walls of Jericho fell down.
யோசுவா எக்காலத்தை ஊதும் போதும் எரிகோவின் மதில்கள் உடைந்து விழுந்த போதும் நானும் கூட அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
I was in the lion's den with Daniel.
தானியேலோடு கூட சிங்க கெபியிலே நானும் இருந்தேன்.
I was in the fiery furnace with the Hebrew children.
பற்றி எரிந்த அக்கினி சூளையிலே எபிரேய பிள்ளைகளோடு கூட நானும் இருந்தேன்.
I was with Elijah on Mount Carmel.
கர்மேல் பர்வதத்தில் எலியாவோடு கூட நானும் இருந்தேன்.
I was with John the Baptist and before them critics.
அந்த குறை கூறுபவர்களுக்கு முன்னாக யோவான் ஸ்நானகனோடு நானும் இருந்தேன்.
I seen the Spirit of God descending.
தேவனுடைய ஆவி இறங்கினதை நானும் கண்டேன்.
I heard the voice of God say, "This is my beloved Son, in whom I'm pleased to dwell in."
இவர் என்னுடைய நேசுகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவனுடைய சத்தம் கூறினதை நானும் கேட்டேன்.
Yes, sir, I sure was identified with him. That's exactly right.
ஆமையா, நான் நிச்சயமாக அதனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அது முற்றிலும் சரியே.
I was identified there at the grave of Lazarus when he raised up Lazarus.
அவர் லாசருவை எழுப்பின போது நான் அவனுடைய கல்லறை அண்டை அங்கே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
I was identified at the woman at the well when he told her her sins. Yes, sir.
கிணற்றண்டை அந்த ஸ்திரீயின் பாவங்களை அவர் எடுத்து கூறின போது அவளோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா, அவருடைய மரணத்தில் நான் நிச்சயமாக அவரோடு அடையாளம்
கண்டுகொள்ளப்பட்டேன்.
முதலாவது உயிர்த்தெழுதல் நாளன்று நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். நான் அவரோடு மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டேன். அவருடைய மரணத்தில் நான் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
I was with the 120 in the upper room. I was identified up there with them.
மேலறையில் நான் 120 பேருடன் இருந்தேன். அவர்களோடு கூட நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
I feel religious. Oh my!
ஓ, நான் பரபசப்படுகிறேன். ஆமென். ஓ, என்ன?
I was identified there. I'm one of them.
நான் அங்கே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். நான் அவர்களில் ஒருவனாய் இருந்தேன்.
I was identified. I got the same experience they had.
அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அவர்களுக்கு இருந்த அதே அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன்.
I was there when it happened to be a true Christian.
நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனானால் அது சம்பவித்த போது நான் அங்கே இருந்தேன்.
I witnessed some mighty rushing wind coming. I witnessed that.
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போன்றதை நான் உணர்ந்தேன். நான் அங்கே இருந்தேன்.
I felt the power of God as it shook.
தேவனுடைய வல்லமை அதை ஆசைத்தது. அதை நான்
உணர்ந்தேன்.
அந்நிய பாஷைகளில் பேசினவர்களோடு நானும் அங்கே இருந்தேன். அபிஷேகம் அங்கு வருகிறது நான் உணர்ந்தேன். நான் அவர்களோடு
இருந்தேன்.
பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகளில் அவர்களோடு பேச துவங்கிய போது நான் அவர்களோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன்.
I was with Peter before the critics in Acts 2.
அப்போஸ்தலர் இரண்டில் குறை கூறுபவர்கள் பேதுருவுக்கு முன்பாக இருந்த போது நான் பேதுருவோடு
இருந்தேன்.
அவன் ஒரு மகத்தான பிரசங்கத்தை செய்த போது நான் அவனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா. அப்போஸ்தலர் நான்கில் அவர்கள் அங்கே கூடி வந்து அந்த கட்டிடம் அசைந்த போது நான் அவர்களோடு இருந்தேன். ஜெபக்கூட்டத்துக்கு பின்னர் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த போது கட்டிடம் அசைந்தது. அப்போது அவர்களோடு கூட நான் இருந்தேன். அவர்களோடு அங்கே நான் அடையாளம்
கண்டுகொள்ளப்பட்டேன்.
மார்ஸ் மேடையில் நான் பவுலோடு பிரசங்கித்தேன். ஆமையா. பத்ம தீவில் யோவானோடு நான் இருந்து அவருடைய இரண்டாம் வருகையை
கண்டேன்.
சீர்திருத்தங்களில் நான் லூதரோடு இருந்தேன். எரியும் கொல்லிகளிலிருந்து எடுக்கப்பட்ட கொல்லி ஆகிய வெஸ்லியோடு நான்
இருந்தேன்.
ஆங்கிலிக்கன் சபைக்கு எதிராக ஏற்பட்ட மகத்தான கழகத்தின் போது நான் அவர்களோடு அங்கே இருந்தேன்.
1964
இதோ இன்றிரவு இங்கே இருக்கிறேன். 1964 பென்சில்வேனியாவில் உள்ள பிலடெல்பியாவில்
இருக்கிறேன்.
அதே விதமான கூட்டத்தாரோடு அதே விதமான அனுபவத்தோடு நான் அடையாளம்
கண்டுகொள்ளப்பட்டேன்.
நான் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது வெளிப்படுகின்ற எந்த இடத்திலும் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை உணரக்கூடிய கூட்டத்தாரோடு நான் அடையாளம்
கண்டுகொள்ளப்பட்டேன்.
அவர் திரை நீக்கப்பட்டார் என்பதை அறிந்திருக்கும் கூட்டத்தாரோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறுதவரை இருக்கிறார் என்பவர்களோடும் இது இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறுதவராய் இருக்கிறார் என்பதாகும். மத வைராக்கியம் அல்ல என்பவர்களோடு அடையாளம்
கண்டுகொள்ளப்பட்டேன்.
இன்றிரவு இங்கு இருக்கின்ற அந்த கூட்டத்தாரோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். இருப்பினும் அவர்கள் சமய வேதம் கொண்டவர்கள் என்றும் மத வைராக்கியம் கொண்டவர்கள் என்றும் வேத வார்த்தையை முன்னிட்டு அப்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நானோ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ வல்லமையாக இருக்கிறது.
And with them living epistles I spoke on.
ஜீவிக்கின்ற நிருபங்கள் என்று பேசினதும்
indicated God veiled in human form in men and women.
ரூபகாரப்படுத்தப்பட்டதும் ஆண் பெண்களுக்குள் மனித வடிவில் தேவன் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுமானவைகளில் நான் அவர்களோடு இருக்கிறேன்.
Oh God in his amorpha again unveiled himself and make himself known to his people.
ஓ தேவன், அவருடைய என்மார்பில் முகமுடியை மாற்றிக்கொள்வதில் மீண்டும் தம்மை திறனீக்கி அவர் தம்மை அவருடைய ஜனங்கள் தம்முடைய மகிமையெல்லாம் ஒருபுறமாய் ஒதுக்கி வைத்துவிட்ட அந்த மகத்தான ராஜாதாம் என்று அறியும்படி
செய்தார். இன்னும்
கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நான் அவர்களுக்கு திரையிடப்பட்டிருப்பேன்.
All the way to the consummation.
நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.
Changing from Luther to Wesley to on and on, from glory unto glory, I'm still the same God.
லூத்தரிலிருந்து வெஸ்லிக்கும் இப்படி மாறிக்கொண்டே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் இன்னமும் அதே தேவனாய் இருக்கிறேன்.
Going back to the original glory. Hallelujah.
அதாவது அந்த மூல ஆதி மகிமைக்கு திரும்பி போகின்றார். Hallelujah.
He has broken every denominational veil, every sound barrier.
ஒவ்வொரு தாபன திரைகளையும் ஒவ்வொரு ஒலி தடையையும் அவர் உடைத்து போட்டார்.
That sound that says, oh, that's fanaticism. He broke right through that.
ஓது மத வைராக்கியம் என்று கூறும் அந்த ஒலியை அதன் ஊடாக அவர் உடைத்துக் கொண்டு சென்றார்.
The sound that came out of there said,
அங்கிருந்து வெளிவந்ததானே அந்த ஒலி,
Oh, that people are crazy. He broke right through that man. Yes, he did.
ஓ அந்த ஜனங்கள் பைத்தியக்காரர் என்று கூறுகிற அந்த திரையை உடைத்துக் கொண்டு அதன் ஊடாக சென்றார். ஆம் அவர் அது செய்தார். ஓ நீங்கள் அது செய்ய முடியாது, நீங்கள் ஒன்றுமில்லை, ஒரு வெறுமன மத வைராக்கியம் உள்ளவர்கள். அவர் அதன் ஊடாக உடைத்துக் கொண்டு போனார். தெய்வீக சுகம் என்று அப்படி ஒரு காரியம் கிடையாது அவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் அதை உடைத்துக் கொண்டு அதன் ஊடாக சென்றார்.
ஏனென்றால்
அவர் செய்வார் என்று அவருடைய வார்த்தை கூறுகின்றது. தேவனுடைய வார்த்தையை உன்னால் ஜெயிக்க முடியாது. இதோ இன்றைக்கு கூட ஒரு வல்லமை உள்ள ஜெயம் கொண்டவராய் அதோ அங்கே அவர் நிற்கிறார். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன் மற்றும் எல்லா விதமான திரைகளையும் அவர் உடைத்து விட்டார். அவர் இன்னமும் அவருடைய ஜனங்கள் மத்தியில் பாரம்பரியங்களால் ஜெயிக்க முடியாதவராய் இன்றிரவு நின்று கொண்டிருக்கிறார். ஜனங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். அந்த ஒலி தடையை விடுத்துக் கொண்டு அதனூடாக தேவன் வருகிறார். நினைவிருக்கட்டும், ஒரு ஆகாய விமான ஒலி தடையை உடைக்கும் போது அதன் வேகத்திற்கு அளவே கிடையாது என்று அவர்கள் கூறினார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பாரம்பரிய தடையை நீங்கள் உடைக்கும் போது, அதாவது இயேசு என்பது எப்போது இருந்தவர் இப்பொழுது அவர் இல்லை என்ற அந்த தடையை நீங்கள் உடைக்கும் போது, அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் காணும் போது, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவன் என்ன செய்வார் என்பதற்கு அளவே இல்லாமல் போய் இந்த உலகத்துக்கு தேவை என்ன என்பதை காட்டும். ஒரு உலகத்தின் காட்சி அல்ல, தேவனுடைய ஜீவிக்கின்ற பிரசன்னத்தோடு ஞானஸ்தானம் பண்ணவும் நிரப்பப்படவும் கூடியதான ஒரு எழுப்புதலை உலகிற்கு
காட்டு.
என் மார்பே தம்மை தாமே மனித மாம்சத்துக்குள் திரையிட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடையையும் ஒவ்வொரு திரையையும் அது தகர்த்து விட்டது என்று நம்புகிறேன். ஒவ்வொரு திரையையும் அவருடைய பிரசன்னத்தை எதினாலும் மறைக்க முடியாது. ஜனங்களுக்கு இருதயத்தில் பசி உண்டாகும் போது அங்கே தகர்க்கப்பட ஒரு திரை ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்கள் அதை சார்ந்திருக்கலாம். அவருடைய மகத்தான பரிசுத்த ஆவியை கொண்டு ஒவ்வொரு திரையையும் கிழித்து எரியுங்கள். அந்த வல்லமையான ஜெயம் கொண்டவர் இதோ இன்றிரவு இங்கே நிற்கிறார். நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அவர் எப்பொழுது செய்தது போல வியாதியத்தினை சுகப்படுத்திக் கொண்டு விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார். அவரே வல்லமை உள்ள ஜெயம் கொண்டவராயிருக்கிறார். தோல்வி உள்ள பிசாசுகள் ஓட்டம் பிடிக்கின்றன. ஆமையா, அவர் சுற்றத்தில் இருக்கும் போது அவைகள் எப்பொழுதும் ஓட்டம் பிடிக்கும். முடிக்கும் தருவாயில் இதை நான் கூறுகிறேன்.
Read a story many years ago about an old violinist.
ஒரு வயதான கின்னரக்காரனை பற்றின ஒரு கதையை அநேக வருஷங்களுக்கு முன்பாக படித்திருக்கிறேன்.
He had an old violin. He was going to sell. You've heard the story many times.
அவனிடம் ஒரு பழைய பெடில் இருந்தது. அவன் அதை விற்க போவதாயிருந்தான். இக்கதையை நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கிறீர்கள்.
And they wanted to sell it for a certain thing.
அவர்கள் அதை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்பதாயிருந்தார்கள்.
And the auctioneer said, who will give me so-and-so? And I believe he's offered a few coins, maybe 50 cents or something.
அந்த ஏலமிடுபவன் இதற்கு யார் எனக்கு இன்னினை கரையும் கொடுக்க முடியும் என்று கூறினான். அதற்கு ஒரு சில நாணயங்கள் ஒரு கால 50 காசுகள் அப்படி ஏதோ கொடுப்பதாக முன்வந்தார்கள் என்று நினைக்கிறேன். ஏலக்காரன் அதற்கு ஒரு முறை இரண்டு முறை
என்றான்.
நேரடியாக பின்னால் இருந்து ஒரு மனிதன் எழுப்பி நின்று ஒரு நிமிஷம் பொறுங்கள் என்று
கூறினான்.
அவன் நடந்து முன்னால் வந்து அதை கரத்தில் எடுத்தான். இந்த பாடலை வாசித்ததாக வைத்துக் கொள்வோம்.
There is a fountain filled with blood drawn from Emmanuel's veins. When sinners plunge beneath the flood, lose all their guilty stains. Then when he laid it down, there was a dry eye in a place.
இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே. பாவிகள் அதற்கு அடியில் போகும்போது அவர்களுடைய எல்லா ஊற்ற கரையும் நீந்தி போகிறது. அதை வாசித்துவிட்டு கீழே வைத்தவுடன் அங்கே கண்ணீர் சிந்தாத கண்களே கிடையாது. அதற்கு பிறகு யார் இதற்கு விலை கூறுவார்கள்
என்றான்.
ஒருவன் $5,000 என்றான், இன்னொருவன் $10,000 என்றான். அது விலை ஏற பெற்றது.
The old master of the violin had revealed its true quality.
ஏன் அதனுடைய உண்மையான தரத்தை அந்த பிடலின் வயதான எஜமான் வெளிப்படுத்திவிட்டார்.
Oh, brother, sister, now let the master of this world who wrote it, the great Holy Spirit.
Oh, சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை எழுதினவரான இந்த வார்த்தையின் எஜமான் அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர்
Rosam up his bow with love and pull it across your heart.
தன்னுடைய பிடலின் நாணை அன்பினால் சுத்தப்படுத்தி உன்னுடைய இருதயத்தின் ஊடாக இழுக்கிறார்.
There is a fountain filled with blood drawn from Emmanuel's veins. You'll see the full value and see the unveiled God come out in view.
இம்மானுவேல் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே. நீங்கள் அதன் முழு கிரயத்தையும் திரை நீக்கப்பட்ட தேவன் நேராக பார்வைக்கு வருகின்றதையும் காண்பீர்கள்.
He's just the same as he was when he fell on the day of Pentecost upon the people.
அதாவது பெந்தெகோஸ்து நாளன்று ஜனங்களின் மேல் வந்தபோது இருந்த வண்ணமாகவே அவர் இருக்கிறார். கீனோசாகி அவர் அவர்களுக்குள்ளாக தம்மை முழுவதுமாக ஊற்றினார். அது உண்மை. சகோதரர் பிரணாம், நான் முயற்சி செய்தேன், நான் இதை அதை மற்றதை செய்தேன் என்று நீங்கள் கூறலாம். ஒரு நாள் நியூ மெக்சிகோவில் உள்ள கார்ல்ஸ்பேடில் எனக்கு கூட்டங்கள் இருந்தது. நாங்கள் இந்த பழைய பேட் டென்னில் அங்கே போயிருந்தேன். அது பார்ப்பதற்கு என்னவோ போல் இருந்தது. நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். அந்த இடத்தை அடைந்தவுடன் அவன் விளக்குகளை அணைத்து
விட்டான்.
ஓ என்ன எவ்வளவு இருள் என்பது உங்களால் யூகித்து பார்க்க முடியும். அது அவ்வளவு இருளாய் இருந்தது. அது உங்களால் உணர முடிந்தது. காலங்கள் அந்த விதமாகத்தான் ஆகிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சபை அடையாளம் கண்டுகொள்ள தவறும் போது, சியோன் குமாரத்திகள் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதத்தை நீங்கள் காணும் போது, நம்முடைய சகோதரர்கள் புகைப்பதும் குடிப்பதும் அசுத்தமான துணுக்குகளையும் மற்ற காரியங்களையும் கூறிக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான அவர்களுடைய அறிக்கைகளை பற்றிக் கொண்டிருக்க இன்னமும் முயற்சிக்கின்றதை காணும் போதும், அது இருளாயிருக்கிறது, காரிருளாயிருக்கிறது.
We see the sign of his coming.
அவருடைய வருகையின் அடையாளத்தை நாம் காண்கிறோம்.
It's always darkest just before day.
விடிவதற்கு முன்பாக எப்பொழுதுமே இருளாயிருக்கும்.
Then the morning star comes out to hail the day and hurl and show that it's coming.
பின்னர் அந்த நாளை வாழ்த்தவும் அதை அறிவிக்கவும் காலை நட்சத்திரம் பிறகு வரும்.
Notice in there when they turn that off, there's a little girl just screamed to the top of her voice.
கவனியங்கள், அங்கே உள்ளே ஒரு சிறு பெண் இருந்தால் அவர்கள் விளக்கை அணைத்த உடனே உச்ச குரலில்
அலறினாள்.
வழிகாட்டியின் பக்கத்தில் ஒரு சிறுவன் நின்று
கொண்டு
அவன் விளக்கை அணைப்பதை ஆண்டவரமாய் பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த சிறு சகோதரிக்கு ஒரு வலிப்பு வரும் தருவாயில் அவள் இருந்தாள். அவள் ஆலறிக்கொண்டு மேலும் கீழுமாய் குதித்துக்
கொண்டிருந்தாள்.
ஓ, அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது? என்ன விஷயம்? என்ன காரியம்? அவன் என்ன கூச்சலிட்டான் என்று உங்களுக்கு தெரியுமா? பயப்படாத சிறு சகோதரியே, விளக்கு போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான் என்று அவன் கூறினான்.
Listen, little sister, you might think we're small in the minority.
கவனி சிறு சகோதரியே, நாம் சிறியவர்களாய் இருக்கிறோம், சிறுபான்மையோராய் இருக்கிறோம் என்று நினைக்கலாம்.
But don't fear, there's a man here who can turn on the lights.
ஆனால் பயப்படாதே, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், அவரால் விளக்கை திருப்பி போட முடியும்.
That's the Holy Spirit. You believe it?
அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா?
Let us bow our heads just a moment. I'm sorry to keep you.
சில வினாடிகள் நாம் தலைகளை வணங்குவோம். உங்களை காக்க வைத்ததற்காக நான் வருந்துகிறேன்.
O great God of heaven, unveiling yourself, unfolding yourself, making yourself known, the great King of glory.
ஓ பரலோகத்தின் மகத்தான தேவனே, உம்மை தாமே நீர் திரை நீக்குகிறீர், உம்மை தாமே நீர் திறந்து காட்டுகிறீர், மகத்தான மகிமையின் ராஜாவாக உம்மை அறியும்படியாய் செய்கிறீர்.
Take these little illustrations tonight and let them fall down at the hearts of the people.
இந்த சிறு எடுத்துக்காட்டுகளை இன்றிரவு எடுத்து அவைகள் ஜனங்களின் இருதயங்களுக்குள்ளாக விழும்படி செய்வீராக.
And may we see that unveiled one.
அந்த திரை நீக்கப்பட்டவரை.
That one who came down and rent the veil of the temple.
கீழே இறங்கி வந்து தேவாலயத்தின் திரைச்சீலையை இரண்டாக கிழித்த அந்த நபரை.
And then went right out of that veil, come right down into human veils again on the day of Pentecost.
பின்னர் அந்த திரையை விட்டு வெளியே சென்று பெந்தேகோஸ்தே நாளன்று மீண்டுமாக மாம்ச திரைக்குள்ளாக சென்ற அந்த நபரே,
has ever been the same, changing from glory to glory.
என்றென்றைக்குமாய் அப்படியே மாறாதவராய் இருந்து மகிமையின் மேல் மகிமை அடைகின்ற அந்த நபரை நாங்கள் காணும்படியாய் செய்வீராக.
And now we're right back like all nature acting.
இப்பொழுது எல்லா இயற்கையானவைகளும் நடந்து கொள்கிறது போலவே இதோ நாங்கள் இங்கே திரும்பி வந்திருக்கிறோம்.
Right back to the original seed.
சரியாக திரும்பவுமாய் மூல வித்திற்கு வந்திருக்கிறோம்.
Right from one church age to another.
நேராக ஒரு சபை காலத்திலிருந்து இன்னொரு சபை காலத்திற்கு வந்திருக்கிறோம்.
And in this last stage here we are right back to the original thing that fell on the day of Pentecost.
இந்த கடைசி சபை காலத்தில் இதோ நாங்கள் திரும்பவுமாய் பெந்தேகோஸ்தே நாளன்று விழுந்ததான அந்த மூல காரியத்திற்கே வந்துவிட்டோம்.
To fulfill every scripture, the light in the evening time.
ஒவ்வொரு வேத வார்த்தையும் நிறைவேறுவதற்கு சாயங்கால நேரத்தில் உண்டாகும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டோம்.
And the works that I do shall you also, so many things that you promised in your word.
நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இன்னும் அநேக காரியங்களை நீருமிட வார்த்தையில் வாக்களித்திருக்கிறீர்.
Father, if there be one here who has never broke through that veil yet.
பிதாவே, அந்த திரைக்குள்ளாக உடைத்துக் கொண்டு ஊடாக இன்னும் போகாத யாரேனும் இங்கு இருப்பார்களானால்,
or there be one here who's just impersonated someone who has went through the veil, give grace tonight, Father.
அல்லது அந்த திரைக்குள்ளாக சென்று வெளியே வந்த யாரோ ஒருவரை பார்த்து பாவனை செய்கின்ற யாரேனும் இங்கே இருப்பார்களானால், இன்றிரவு அவர்களுக்கு கிருபையை கொடும் பிதாவே.
May they see that mighty conqueror standing here.
அந்த மகத்தான ஜெயம் கொண்டவர்,
full of grace and power to forgive, grant it, Father.
மன்னிப்பதற்கு கிருபையினாலும் வல்லமையினாலும் இறைந்தவராய் இங்கே நின்று கொண்டிருக்கிறதை அவர்கள் காணும்படியாய் செய்வீராக. இதை அழியும் பிதாவே. எங்கள் தலைகள் வணங்கி இருக்கிற வேளையிலே, இவ்விடமாய் சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? எத்தனை பேர்கள் ஒரு கால் இப்படி சொல்லக்கூடும்? சகோதரன் பிரணாம், நான் என்னுடைய கரத்தை உயர்த்துகிறேன், எனக்காக ஜெபிப்பீரா?
Just keep your head down, raise your hand.
உங்கள் தலை தாழ்த்தினவாறு உங்கள் கரத்தை உயர்த்துங்கள்.
I want to break through every veil that I can really see the conqueror.
ஜெயம் கொண்டவரை உண்மையாகவே நான் காணும் வரைக்கும் நான் ஒவ்வொரு திரையின் ஊடாகவும் உடைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன் என்று கூற முடியுமா?
God bless you. My the hands up in the balcony to the right. God bless you.
தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என்னே, கரங்களை பாருங்கள், உயர மாடியிலும் கூட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாடியிலிருந்து பின்னால் வரைக்குமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையான உத்தமத்தோடு இருங்கள். இடது பக்கமாய் இருக்கிறவர்கள் கரத்தை
உயர்த்துங்கள்.
இந்த விதமாய் கூறுங்கள், சகோதரன் பிரணாம், எத்தனை வருஷங்களாக நான் கிறிஸ்தவனாய் இருந்து வருகிறேன், ஆனால் உண்மையாகவே அந்த திரையினூடாக நான் வந்ததே கிடையாது.
I've really never done it. I haven't got that what they had then.
நான் அதை உண்மையாகவே செய்ததே கிடையாது. அப்பொழுது அவர்கள் செய்ததான காரியத்தை நான் உடையவனாக இல்லை என்று.
Today we got I'm a hot-blooded plant.
நான் பக்குவமான சூழ்நிலையில் வளரும் தாவரமாய் இருக்கிறேன். இறைதான் நான் இன்றைக்கு உடையவனாய் இருக்கிறேன்.
Take a flower that's raised in a hotbed. You have to bathe it, pet it, spray it, water it.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்டான ஒரு புஷ்பத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் அதை தட்டி கொடுக்க வேண்டும், அதற்கு தெளிக்க வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும்.
But that visual plant that grows out there on the desert.
ஆனால் அங்கே பாலைவனத்திலே விளைகின்ற அந்த மூலை தாவரம்.
Same kind of a flower, looks like it. It don't get a bit of water, but no bugs get on it. It's rugged. It's a real.
அதே விதமான புஷ்பம் பார்ப்பதற்கு அதே போன்றே இருக்கும். அதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைப்பதில்லை. ஆனால் அதன் மேல் ஒரு பூச்சியும் ஏறுகிறதில்லை. அது கரட முரடானது. அது ஒரு உண்மையானது.
Could you compare Christianity today with what it was then?
உங்களால் அன்றைய கிறிஸ்துவத்தை இந்த நாளின் சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா?
Could you imagine this group what we call Christians today across the world?
இன்றைக்கு உலகத்தின் ஊடாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் இந்த கூட்டத்தாரை
being like those was at your Pentecost?
பெந்தேகோஸ்தே நாளன்று இருந்தவர்களான கிறிஸ்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா?
Bathed and patted and from one church to another.
தட்டி கொடுத்து மெச்சு பேசி ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு.
Say something you don't like, get up and walk out.
விரும்பாத எதையாவது கூறினால் உடனே எழும்பி வெளிநடப்பது.
No, oh, could you imagine that? No. What is the matter? It's a reproduction.
Oh, இதை போன்றவர்களை யூகித்து பார்க்க முடியுமா? முடியாது. என்ன காரியம்? அது ஒரு மறு உற்பத்தி செய்யப்பட்டது.
Michelangelo that created the monument of Moses.
மோசேயின் உருவச்சிலையை செதுக்கின மைக்கேல் ஆஞ்சலோ.
You can get a reproduction of that very cheap.
நீங்கள் அதன் மறு உற்பத்தியை குறைந்த விலையில் வாங்கலாம்.
But the original, the one who painted the Lord's Supper.
ஆனால் அசனால மூன பிரதியை கர்த்தருடைய பந்தியை வரைந்த ஓவியன்.
I guess that original painting would run into millions of dollars if you could even buy it.
அந்த மூல பிரதியை நீங்கள் வாங்க வேண்டுமானால் எத்தனையோ லட்சக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ளது என்று நான் நினைக்கிறேன்.
I don't even know where it's at.
அது எங்கே இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது.
But you can buy a cheap reproduction of it for about $1.98. You can't.
ஆனால் அதனுடைய மலிவான பிரதியை நீங்கள் 1.98 டாலர்களுக்கு வாங்கலாம். உங்களால் முடியும்.
That's why it is today.
அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கு இருக்கிறது.
A cheap Christian, a reproduction, just a church joiner.
ஒரு மலிவான கிறிஸ்தவன், ஒரு மறு உற்பத்தி செய்யப்பட்ட பிரதி, ஒரு சபையை சேர்ந்து கொண்டவன்.
You can buy out for a cigarette or a common drink.
ஒரு சிகரெட்டுக்கு அவர்களை விலைக்கு வாங்கிவிடலாம், அல்லது ஒரு பொது மதுவுக்கு.
For a woman with cut hair, painted lips. You can buy for anything in the fashions of the world.
அல்லது தலைமுடி வெட்டப்பட்டு உதட்டுக்கு சாயம் பூசின ஒரு ஸ்திரீக்கு உலக நாகரிகத்தில் அவளை நீங்கள் விலைக்கு வாங்கிவிடலாம்.
But you can't touch that genuine.
ஆனால் அசலானது உங்களால் தொடக்கூட முடியாது.
I've seen in full view the same yesterday, today and forever.
அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறவராக அவரை முழு காட்சியாய் நான் காண்கிறேன்.
Oh Christian, don't you want to be a real Christian?
ஓ கிறிஸ்தவனே, நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பவில்லையா?
If there's any didn't raise your hands, will you do it while I'm just going to pray?
கரத்தை உயர்த்தாத யாராவது இருப்பீர்களானால் நான் ஜெபிக்க போகிறேன், இப்பொழுது செய்வீர்களா?
God bless you. God bless you. Oh, that's just fine. Just look at that.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ, அது அருமையாய் இருக்கிறது. அதை பாருங்கள்.
Our heavenly Father,
எங்கள் பரலோக பிதாவே,
thy word shall not return to thee void.
உம்முடைய வார்த்தை வெறுமையாய் உம்மிடத்துக்கு திரும்பி வராது.
You are the one made the promise. I'm only responsible for saying that you said it.
வாக்குத்தத்தம் செய்தவர் நீரே. நீர் சொன்னீர் என்று கூறுவதற்கு மாத்திரமே நான் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறேன்.
I'm just repeating your words.
நான் வெறுமனே உம்முடைய வார்த்தைகளை திருப்பி கூறுகிறேன்.
You said, he that heareth my word and believeth on him that sent me has eternal life.
நீர் சொன்னீர், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று.
You promised it.
நீர் அதை வாக்களித்தீர்.
And Lord, we know we have them reproductions today. Many that say they believe when they don't. It shows up.
கர்த்தாவே, இன்றைக்கு அவைகளின் மறு உற்பத்திகள் எங்களிடம் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறோம் என்று அநேகர் கூறுகிறார்கள். ஆனால் விசுவாசிப்பதில்லை. அது வெளிக்காட்டுகிறது.
But Lord, there's some genuine too.
ஆனால் கர்த்தாவே, அசலானவைகளும் கூட இருக்கிறது.
I pray that you'll just grant in here tonight.
இங்கே இன்றிரவு நீர் அதை அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்.
that every man and woman, boy or girl, no matter what nation they are,
ஒவ்வொரு பையனும் பெண்ணும் புருஷனும் ஸ்திரீயும் அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி,
what color they are, what church they belong to,
எந்த நிறமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி,
oh God, fill them.
ஓ தேவனே அவர்களை நிரப்பும்.
May they see the real manifestation of that same Jesus today right among us.
இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அதே இயேசுவானவரின் உண்மையான வெளிப்படுதலை அவர்கள் காணும்படியாய் செய்வீராக.
As he was at the day of Pentecost, when he revealed himself for this age, being the Holy Ghost.
பெந்தேகோஸ்த் நாளன்று அவர் தம்மை வெளிப்படுத்தினது போன்றே இந்த காலத்துக்கு பரிசுத்த ஆவியானவராய் இருப்பதை வெளிப்படுத்தி காட்டும். இதை அழியும்.
Seeing the words fulfilled, the prophecies come to pass.
வார்த்தை நிறைவேறுகிறதையும் தீர்க்க தரிசனங்கள் நடந்தேறுகிறதையும் காண்கையில்,
we compare today what's called the church of the world or the world council of churches.
உலகத்தின் சபை அல்லது சபைகளின் உலக ஆலோசனை சங்கம் என்று அழைக்கப்படுகிறதை நாங்கள் ஒப்பிடுகிறோம்.
And compare that with the promise on Pentecost.
பெந்தேகோஸ்த் நாளின் வாக்குத்தத்தோடு ஒப்பிடுகிறோம்.
There's no comparison at all.
எந்த ஒரு ஒப்புமையே அங்கே கிடையாது.
We cannot get our dirty clothes washed on that ticket.
அந்த சீட்டை கொண்டு எங்களுடைய அழுக்கான வஸ்திரங்களை சலவை செய்ய முடியாது.
But Lord God, if we'll come back to that fountain, there's a cleansing process.
ஆனால் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் திரும்பி நூறு வீட்டுக்கு வருவோமானால் அங்கே ஒரு சுத்திகரிக்கும் செய்முறை இருக்கிறது.
Then our experience in God's word will match one another.
அப்பொழுது நம்முடைய அனுபவம் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமாயிருக்கும்.
Then we can claim our possession.
அப்பொழுது நம்முடைய சுதந்திர வீதத்தை நாம் உரிமை பாராட்ட முடியும். இந்த ஜனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கையில் இன்றிரவு இதை அழியும் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தேவை என்னவோ அதை அழியும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Thank you a lot for standing and waiting a long time. And I'm sorry I kept you to 10 minutes after 10.
அதிக நேரமாய் காத்துக் கொண்டிருந்ததற்காகவும் நின்று கொண்டிருந்ததற்காகவும் நான் வருந்துகிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. பத்தடித்து 10 நிமிடங்கள் வரைக்கும் காக்க வைத்தேன்.
God be with you till see in the morning. I turn the service now to, I suppose, to master ceremony.
காலையில் நான் உங்களை காணமட்டாய் கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக. இப்பொழுது நான் இந்த கூட்டத்தை இதை நடத்துகிற மேலாளரிடம் திருப்பி தருகிறேன்.